Krishna, Krishna, Hare, Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Rama, Hare Rama. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadayapatram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Natayamuna Madhyamam Asmadhacharya Paryantam Vandhe Guru Paramparam Yonityamachyudapadham Bhujayugma Rugma Yamohatastatitarani Prinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhatye Mata Pita Yuvatayas Tanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madhanvayanam Adhyasya Nakulapate Vagulabhiramam Srimat Sadhangri Yugalam Pranamami Murdhnam ಭೂತಂ ಶರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿ ಸಾರ ಕುಲಶೇಖರ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾಂ ಶ್ರೀಮತ್ ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ತಂ ಸಚಾಣೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ. ಪೂಮಣ್ಣು ಮಾದು ಪೊರುಂದಿಯ ಮಾರ್ಧನ್ புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி ತುಕಾರಾಂ ಸಾರೀಕಾ ಸದ್ಗುರು ನಾಹಿ. ಪುಂಡಲೀಕ ವಾರಾಧಾರಿ ವಿಠಲ ಅನನ್ಯಾ ಚಿಂತಯಂತೋ ಮಾಂ ಏ ಜನಾ ಪರ್ಯುಪಾಸತೆ ತೇಷಾಂ ನಿತ್ಯಾಭಿಯುಕ್ತಾನಾಂ ಯೋಗಕ್ಷೇಮಂ ವಹಾಮ್ಯಹಂ. பகவான் ரொம்ப கருணை உடையவன். அந்த பகவானுடைய காருண்யத்தை நம்மளால அளக்க முடியாது. இப்ப உலகத்துல பல விஷயங்களை நம்மளால அளந்து சொல்லிட முடியும். ஒரு வீடு என்ன சைஸ், பல விஷயங்களை அளந்து சொல்லிடலாம். அவகிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அவளுடைய புத்தி சாதுரியம் என்ன, அவளுடைய ஆரோக்கிய லெவல் என்ன, எல்லாமே அளந்துடலாம். அளக்க முடியாததுன்னு சிலதெல்லாம் உண்டு. பகவானுடைய காருண்யம், பகவானுடைய காருண்யத்தினுடைய ஒவ்வொரு சாம்பிள் தான் அப்பா அம்மாவுடைய வாத்சல்யம். அம்மாவோட வாத்சல்யத்தை உலகத்துல யாராலையும் அளந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பா நமக்காக படுற பிரயத்தனத்தை அளந்து சொல்ல முடியாது. அதுதான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்றோம். இந்த பகவானுடைய காருண்யம் எப்பொழுதும் வர்ஷிச்சுட்டே இருக்கு. இப்ப நம்மளுடைய நேச்சர் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், மாறிண்டே இருக்கு. ரொம்ப வெயில் காலம், மழைக்காலம், வசந்த ருத்து, ஹேமந்த ருத்து, குளிர்காலம், இப்படி மாறிண்டே இருக்கு. இந்த காலங்கள் மாறினாலும் இந்த காற்று வீசுறது பாருங்க, அது பர்மனண்டா தானே இருக்கு. ஒண்ணு வெயில் ஜாஸ்தியா இருந்து ரொம்ப சுடுறது வியர்க்கிறது எல்லாம், இல்லாடி குளிர்றது, நிறைய மாற்றங்கள். ஆனா இந்த காற்று மட்டும் வீசிண்டே இருக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, சிச்சுவேஷன்ஸ் மாறுறது, நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறுறது, நம்ம கூட இருக்கிறவா மாறுறா, நம்ப மாறுறோம். அப்படி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி பெயின் இருக்கு. ஆச்சரியமா இது எப்படி பெயின் இருந்தாலும் பகவத் அனுகிரகம் அப்படின்னு ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த காலமா இருந்தாலும் ரொம்ப வேர்க்கிறதப்ப தாங்க முடியல வெயில் அப்படின்றது, மூச்சு இழுத்து விட்டுதானே இருக்கும். நன்னா குளிர்றது, ரொம்ப தணுக்கிறது தாங்க முடியல அப்படின்றோம், ஆனாலும் மூச்சு இழுத்து விட்டுதான் இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, நல்ல வெயில் காலத்துல உடம்புக்கு சூடு தெரியுது, உள்ள இருக்கிற மூச்சுக்கு சூடு தெரியல. என்ன குளிரா இருந்தாலும் மூச்சுக்குள்ள காத்து சில்லுன்னு போடுறது, மூக்கு குளிருதுன்னு யாரும் சொல்லல. வெளியில தோலுக்கு தான் குளிர்றது. என்ன கவனிச்சு பாருங்க, தோல் வரைக்கும் தான் குளிர், தோல் வரைக்கும் தான் வெயில், எல்லாம் ஜுரம் அடிக்கிறது முடியல எல்லாம். பட் மூச்சு இழுத்து விடுறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு.
இது உள்ளுக்குள்ள போகிற அந்த ஆக்சிஜன் வெளில வர கார்பன் டை ஆக்சைடு, இது பாட்டு சரியா நம்ம கவனிக்காமலேயே டெய்லி உருப்படியா பண்ணிட்டு இருக்க ஒரே காரியம் அது ஒண்ணுதான். இன்னி வரைக்கும் போர் அடிக்காம பண்ணிருக்க ஒரே காரியம் மூச்சு இழுத்து விடுறது ஒண்ணுதான். அது எல்லா காரியத்திலும் ரொம்ப போர் அடிக்கிறது. ஒரு பிரேக் வேணும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ன்றோம். முன்னாலாம் மூச்சு இழுத்து விட்டு எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு யாரும் சொல்றதே கிடையாது. ஏன் மூச்சு நின்று போயிட போறதோ அப்படின்னு தான் ஒரு பயம் இருக்கு. சோ எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனாலதான் மற்ற எல்லா வேலைகளும் நம்மளால பண்ண முடியாது. சாப்பிடுறதா இருக்கட்டும், சமையல் பண்றதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும். அதான் ஆச்சரியம். ஒரு சந்தர்ப்பத்துல சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் விஷயங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துடுத்தான். யார் பெரியவா அப்படின்னு. கண்ணு சொல்லித்து நான் தான், காது சொல்லித்து நான் தான், வாய் சொல்லித்து நான் தான், கை சொல்லித்து நான் தான், கால் சொல்லித்து நான் தான். கண்ணு சொல்லித்து என்னால பார்க்க முடியலன்னா வாழ முடியாது. அப்ப உடனே வாய் காதெல்லாம் சிரிச்சு எத்தனையோ பேர் கண்ணு இல்லாம வாழ்ந்துருக்கா. உடனே காது சொல்லித்து நான் தான் பெருசு. ஒவ்வொன்னா எல்லாம் கால் இல்லாம இருக்கா, காது கேட்காம இருக்கா, வாய் பேச முடியாம இருக்கா. இப்படி பெருசா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு போட்டி இந்த இந்திரியங்களுக்கு நடுவுல. மனசுதான் பெருசு, அது பெருசு, இது பெருசு எல்லாம் சொல்லிட்டு இருந்து. அப்ப மூச்சு காத்து மட்டும் ஒன்னும் பேசாம இருந்துதான். கொஞ்ச நேரம் தேமேன்னு உட்காந்துருத்தான், ஒன்னும் பண்ணாம. உடனே எல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துருத்தான். அப்புறம் திரும்பி தானா மூச்சு வந்தான். அப்பாடா உன்ன இந்திரியங்கள்லாம் சொல்லிதான், நம்ம யாரும் பெருசு இல்ல, முக்கிய பிராணன், பிராணன் தான் பெருசு அப்படின்ட்டு. அப்ப இந்த பிராணன் எப்படி நம்முடைய ஜீவிதத்துக்கு ஆதாரம், அது காரணம் கொண்டு எல்லாம் பண்றோமோ அது போல பகவானுடைய காருண்யம் தான் ஆதாரம். வாழ்க்கையில எவ்வளவோ மாறிட்டு இருக்கு, எது எப்படி மாறினாலும் பகவத் காருண்யம் அப்படின்றது பர்மனண்டா இருக்கு. நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருங்கும், நீங்க எந்த ஸ்திதியில வேணா இருங்கும், எப்படியா இருந்தாலும் இந்த காருண்யம் அப்படின்றது கண்டினியூஸ் அப்படி தைலதாரை போலே. அதாவது அப்படி இந்த எண்ணெயை விட்டு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு நூலழ மாதிரி வந்துட்டே இருக்கும் இல்லையா. இந்த செக்கில் எல்லாம் எண்ணெய் எடுப்பான், அது பாட்டுக்கு தான் அப்படியே எண்ணெய் அப்படி டிராப் டிராப்பா வந்துட்டு இருக்கும். சிவபெருமானுடைய கோவில் எல்லாம் பார்த்தோம்னா சிவலிங்கத்துக்கு மேல அப்படியே ஜலதார வச்சிருப்பா, அது பாட்டுக்கு மெலீசா சிவபெருமான் தலைமையில அந்த பாலோ ஜலமோ அப்படி ஜலதார அப்படி வர்ஷிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தெரியாமலேயே நாம கவனிக்கவே இல்லைன்னா கூட, நாம அதுக்கு ஒரு பெருசா ஒரு விலையே கொடுக்கலன்னா கூட, அந்த பகவத் காருண்யம், அந்த பகவானுடைய கிருபை அப்படின்றது சதா சர்வதா நம்ம மேல இருந்துட்டேதான் இருக்கு. நம்ம ராத்திரி தூங்குறோம், தூக்கத்துல நம்ம பெருசா ஒன்னும் கவனிக்கல, அண்ணா தூங்கினா போதும் அப்படின்னு தூங்குறோம். இந்த தூக்கத்துல கூட இந்த மூச்சு காத்து இழுத்து விடுறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பெயிண்ட் தானே இருக்கு. எல்லாத்தையும் மறந்துடுறோம், கைய மறந்துடுறோம், காலை மறந்துடுறோம், நம்ம யாருன்னு மறந்துடுறோம், கூட இருக்கிறவாளை மறந்துடுறோம், நம்ம வயசை மறந்துடுறோம், நம்ம ரூபத்தை மறந்துடுறோம், நம்ம ஆணா பெண்ணா மறந்துடுறோம், நம்ம ஸ்டேட்டஸை மறந்துடுறோம், நம்முடைய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் பிடிச்சவா பிடிக்காதவா எல்லாத்தையும் மறந்துடுறோம், எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆனாலும் இந்த பிராணன் பாட்டுக்கு உள்ள போயிண்டும் வந்துடும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் சொல்றோம் இல்லையா, இந்த ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனாலேயே நம்ம நிம்மதியா இருக்கும். ஸோ நம்ம காத்தையும் தூங்குறோம், காத்தாலும் எழுந்துக்கணும். நம்ம பாட்டுக்கு இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொல்றோம் ஒரே சொப்பனம், தூக்கம் வரல, நிம்மதியா தூங்கல, டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் சொல்றோம். அதில் மூச்சு காத்து போயிட்டு இருந்தது இல்லையா, அது போல பகவானுடைய அனுகிரகம் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு விலகிறதே கிடையாது. இது அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன விஷயம் நினைச்சிட்டு பெருசா மனசை போட்டு குழப்பிக்கிறோம், இது நடந்து விடுத்தே, இது நடக்காம போயிடுத்து, இது இப்படி நடந்திருக்க வேண்டாம், இது ஏன் இன்னும் நடக்கல. நீங்க ஆயிரம் கேள்விகள் கேளுங்கோ, ஆயிரம் கேள்விகள் கேளுங்கோ, சில கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனா பதில் அவசியம் இல்லை. இந்த சின்ன குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவோட கல்யாண போட்டோவை பார்த்துட்டு நான் எங்க உன் கல்யாண போட்டோல இல்லை அப்படின்னு கேட்கும். இதுக்கு உட்காந்து நீங்க என்ன பதில் சொல்ல முடியும், சொன்னாலும் புரியுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு லெவலில் தானா அது புரிஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்னா புரியாது, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த கேள்விக்கு பதிலே இல்லையோன்னு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனை விதமா கேள்விகள் கேட்டாலும் அவசியமே கிடையாது, பதிலே வேண்டாம். வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு, பகவத் அனுகிரகம் பரிபூரணமா இருக்கு. அதனாலதான் பகவான் சொல்றான், யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அஹம். அதாவது பகவான் சொல்றான், யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு வந்து ரூல் சொல்லலாம், என்னையே நினைச்சிட்டு இருந்தால் அப்படின்னு இல்லை, என்னையே நினைச்சிட்டு இருந்தா நான் நடத்துறது புரியும். இது டிமாண்ட் எமோஷனல் பிளாக்மெயில் பகவானுக்கு தெரியாது. நம்ம எமோஷனல் நிறைய பிளாக்மெயில் பண்ணுவோம், அப்பா அம்மாவை பண்ணுவோம், கூட இருக்கவாளை பண்ணுவோம், தெரிஞ்சவாளை பண்ணுவோம். உனக்கு என்னெல்லாம் நான் பண்ணிருக்கேன், நினைச்சு பாத்தியா, இப்படி போட்டு படுத்துறிய. ஒரு தடவை கூட பகவான் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணது, உனக்கு என்னெல்லாம் நான் பண்ணிருக்கேன், ஒரு தடவையா நினைச்சு பாத்திருக்கியா அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன நினைச்சுட்டு இருந்தால் நான் உனக்கு நடத்துறது உனக்கு புரியும். நம்ம பூஜையே பண்ணலேன்னாலும் சுவாமி அனுகிரகம் பண்ணதான் போற. அவ பூஜை பண்ண வேண்டாமான்னா அது அர்த்தம் இல்ல. பூஜை பண்ணா அவர் அனுகிரகம் பண்றது நம்மளால ஈஸியா ரியலைஸ் பண்ண முடியும். ட்ரெயின்ல போயிட்டு இருக்க வச்சுக்கோங்களேன், டே டைம்ல போயிட்டு இருக்க, நன்னா நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா வெளில என்ன நடக்கிறது, ட்ரெயின் எங்க நின்னது, என்ன வந்தது, என்ன போனதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க முடிச்சுட்டு இருந்தேன்னா என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். சோ பக்தி பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஜாகிரதையா, ஓ இதெல்லாம் பகவான் பண்ணிருக்கான், பகவான் இந்த காரணத்துக்காக இந்த விஷயத்தை இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்திருக்கான், இந்த காரணத்தினாலே இந்த விஷயம் எனக்கு போஸ்ட்பான் ஆயிடுத்து, இந்த காரணத்தினாலே இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும். பக்தி, நாம ஜபம், சரணாகதி, பூஜா புனஸ்காரங்கள் எல்லாமே எதுக்குன்னா, பகவான் இத்தனையும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கான், நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த வாழ்க்கைய அவனை அனுபவிக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கணுன்றதுக்காகத்தான் இத்தனையும். இது எதுவுமே பண்ணலைன்னாலும் வாழ்க்கை நடக்கத்தான் போறது. ஆனா அவன் பண்றான்னு ரியலைஸ் பண்றோம் பாருங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சின்ன குழந்தையா இருந்தவா நம்ம அம்மா அப்பா நான் நிறைய பண்ணிருக்கா நமக்கு தெரியறது இல்லை. ஒரு ஏஜுக்கு அப்புறமா தான் அப்பா அம்மா நமக்கு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. அவரே பண்ணாருன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அம்மா எனக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கா, அப்பா எனக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கா, அதை நினைக்க நினைக்க ஒரு சந்தோஷம், அவன் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு அக்கறை. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு யாரையுமே தெரியாது, நம்ம பேரே பல தடவை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டுதான், ஓகே இது என் பேர், இந்த பேரை சொன்னா நான் திரும்பி பார்க்கணும், அப்ப இது எனக்குன்னு வச்ச பேர் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரியலைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தான் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து, மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது வரைக்கும் எனக்கு தன்னுடைய பெயர் அது நினைச்சிருக்கு, நான் பிறக்கணும்னாலே பேர் இருக்கணும், பிறந்த பிறகுதான் பேரே வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் உடம்புக்கு தான் பெயர். காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரியறது அதுக்கு. அந்த மாதிரி ப்ராசஸ் பகவான் நடத்துறான், பகவான் நடத்துறான், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுட்டா போதும். எதுக்கடா அவ்வளவு தூரம் பகவான் நடத்துறான் தெரிஞ்சுக்கணும்னா, டென்ஷன் இல்லாம வாழ்றதுக்கு வேற ஒன்னும் கிடையாது. இவ்வளவு தூரம் இத்தனை ப்ராசஸ், சனாதனமான தர்மம் சொல்லியிருக்கு, மெடிடேஷன் சொல்லிருக்கு, நாமஜபம் சொல்லிருக்கு, பூஜை சொல்லிருக்கு, பாராயணம் சொல்லிருக்கு, இத்தனை கோவில்கள், இத்தனை உபவாசம், எல்லாம் அல்டிமேட் எய்ம் என்னன்னா சுவாமி நடத்துறார். நீ நிம்மதியா இரு, தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு, எதது எப்படி நடக்காம சுவாமி நடத்துவா, நீ உன் கடமையை மட்டும் பண்ணிட்டு வா. கர்மன் ஏவ அதிகாரஸ்தி மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேத்துர் பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மணி. நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அர்த்தம் இல்லை, நீ அல்பமா எதிர்பார்க்காத பெருசா நான் தரேன், நீ அல்பமா எதிர்பார்த்து இதுக்குரிய பிரயோஜனத்தை குறைச்சிக்காது. இந்த முத்து இருக்கு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இந்த தூத்துக்குடியாக்கெல்லாம் வந்து முத்து குளிக்கிறதுன்னு உண்டு, கடல்ல போய் மூழ்கி அப்படி முத்தெடுப்பா, அவளுக்கு முத்து தான் அவளுக்கு சாப்பாடுக்கு, அந்த முத்தையே கொண்டு போய் கடைகளை கொடுத்து அரிசி வாங்குவா. அந்த காலத்துல அந்த முத்தையே கொண்டு கொடுத்து ட்ரெஸ் வாங்குவான், அந்த முத்துக்கு அவ்வளவு நல்லா உண்டு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரிசி முக்கியம், இந்தா இந்த ஒரு முத்து வச்சுக்கோ எனக்கு ஒரு படி அரிசியை கொண்டா, இந்த ஒரு முத்து வச்சுக்கோ எனக்கு அவன் ட்ரெஸ்ஸை கொண்டா, அவ்வளவுதான். ஆனா அந்த முத்துக்கு அவ்வளவு விலை உண்டு, அத்தனை விலை, கொட்டி கிடக்கிற விலை உண்டு. ஆனா அவளுக்கு இதை கொடுத்து இவ்வளவுதான் வாங்க தெரிகிறது. அந்த மாதிரி பகவான் சொல்றான், நீ பண்றது பெரிய காரியம், அந்த காரியத்துக்கு மோட்சம் வரைக்குமான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். இப்ப அம்மா கிட்ட சின்ன வயசா இருக்கும்போது தாய்ப்பால் குடிச்சிருக்கோம், அது அந்த சமயத்துல மட்டும் நம்ம பசி ஆத்திட்டேன், சத்தியமா இல்ல, அன்னைக்கு குடிச்ச தாய்ப்பால் நம்ம கடைசியில உசுறு போகிற வரைக்கும் உடம்புல சத்தா ஊறிண்டுதான் இருக்கு, நன்னா பாக்கலாம். அது அன்னியோட அந்த நிமிஷம் அப்ப பசி அடைஞ்சது அவ்வளவுதான் இல்ல, அப்ப பசி அடைஞ்சது மட்டும் இல்ல, சரீரம் வளர்ந்திருக்கு, உடம்புல தெம்பு வளர்ந்திருக்கு, உள்ளுக்குள்ள அழகா சக்தி வந்திருக்கு, அந்த சக்தி நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட வந்துட்டே இருக்கு. அம்மாவோட கர்ப்பத்தை இருக்கும்போது நேரடியா நம்ம ஆகாரம் சாப்பிடல, தொப்புள் கொடி வழியா தான் வந்தது. நிஜமா அப்படி தொப்புள் கொடி வழியா சாப்பிட்ற வரைக்கும் நிம்மதியா இருந்தோம் கொஞ்சம், ஏன்னா ஒரு டேஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, வயிறு டக்குன்னு அடைஞ்சிடும், அப்பா அடா ரொம்ப எடுத்து தொந்தரவே இல்லாம இருந்த காலகட்டம். இந்த டிராவலிங்ல நீங்க வந்தது பாருங்க, அன்னைக்குதான் ஆரம்பிச்சாங்க எல்லா பிரச்சனையுமே, அது வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அம்மாவோட தொப்புள் கொடி வழியா கஷ்டப்பட்டு மெல்லணும் முழுங்கணும் விற்கும் நெஞ்சு அடைக்கும் டேஸ்ட் நாக்கு திருப்திப்பட, அதோட பெரிய காரியம், அது ஒரு பெரிய டோல்கேட் மாதிரி அதை கிராஸ் பண்ணி போறது ரொம்ப பெரிய பாடு நமக்கு, இன்னொரு விஷயத்த கூட அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. ஆனா அம்மாவுடைய தொப்புள் கொடி வழியா நமக்கு எல்லா ஆகாரமும் உள்ள போயிருக்கு, ஆரம்பத்துல இருந்தே வயிற்று பழுப்பு தான் நமக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா கர்ப்பத்துல உற்பத்தி ஆன நாள்ல இருந்து வயிறு 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 உதர போஷணம் தான், இந்த வயிற்று பழப்பையே பெருசா வச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணோம், அந்த வயிற்றுல வரதை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டோம், ஆனந்தமா வளர்ந்தோம், நம்ம வேற ஒண்ணுமே பண்ணல, அது வரது பாருங்க அப்படியே ஏத்துட்டோம். இதான் வாழ்க்கை, வர்றதை அப்படியே ஏத்துக்கோங்க, அது சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ நியாயமோ அநியாயமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வர்றதை ஏத்துண்டே ஆக வேண்டிய ஒரு தர்மம் நமக்கு உண்டு, இது எஸ்கேப் ஆகவே முடியாது. நம்ம இந்த வர்றதை ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும், இதான் வாழ்க்கை. இப்படி வந்து கொடுத்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அப்ப என்ன ஆகும்னா தானாகவே இந்த வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சிடும். ராத்திரி நம்ம எல்லாரும் தூங்குறோம், காத்தால எழுந்துக்கிறோம், ராத்திரி எவ்வளவு நேரமோ தூங்குறோம், இந்த எவ்வளவு நேரம் தூங்குறோம் இல்லையா, அத்தனை நேரமும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்காக நடந்துருக்கு, நன்னா ஞாபகம். ராத்திரி நீங்க தூங்குறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் காத்தால பால் காண வரணும், காஃபி குடிக்கணும், ரைட்டா, அந்த பால் எங்கேயோ மேனுபேக்சர் ஆகி எங்கேயோ பாக்கெட் ஆகி எத்தனையோ ராத்திரி எத்தனை பேர் தூங்காம அந்த பாக்கெட்டை கொண்டு வந்து நம்ம ஆத்துக்கு கொண்டு போடுற பால்காரன் வரைக்கும் வந்து அவன் வெடிக்காம நமக்காக 2:30 எழுந்து அவன் வந்து அழகா நம்ம ஆத்து வாசல்ல பால் போடுறான். பேப்பர் எத்தனை விஷயங்கள், காய்கறி என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தூங்குற அந்த சமயத்துல நீங்க மற்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல உங்க வாழ்க்கைக்கான ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு, அது பாட்டுக்கு ப்ராசஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கு. நீங்க 10 நாள் கழிச்சு ஒரு காய்கறி சாப்பிட போறீங்கன்னா அந்த காய்கறி இங்க யாரோ விதைச்சிருக்கா, யாரோ ஒருத்தர் பிரிச்சுட்டு இருக்கா, யாரோ ஒருத்தர் கூடையில போடுறா, யாரோ ஒருத்தர் வண்டியில ஏத்துறா, யாரோ ஒருத்தர் இன்னொரு இடத்துல கொண்டு வரா, அது அங்கேயே இவ்வளவு ப்ராசஸ் ஆகி நீங்க எந்த கடையில போய் வாங்க போறீங்களோ அந்த கடையில வந்து உங்களுக்கு முன்னாடி எஸ் சார் அப்படின்னு நிக்கிறது கை கட்டிட்டு, எல்லாம் முன்னாடியே ரெடியா இருக்கு. நீங்க போய் வயல் வாங்கி அதுல செடியை போட்டு அதுல உரத்தை போட்டு கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சி அந்த காய்கறி எடுத்து ஒண்ணும் சமைக்கவே இல்லை, எல்லாமே ரெடிமேட், எல்லாம் ரெடிமேட். நிஜமாவே இந்த ரெடிமேட்ன்ற வார்த்தையை முதல் முதல்ல பகவான் தான் பண்ணோம், எல்லாம் உனக்கு எல்லாம் ரெடியா இருக்குப்பா. நம்ம அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து வரோம் பாருங்க, இந்த கர்ப்பத்திலேயே நம்ம வரத்துக்கு முன்னாடியே நமக்காக ரொம்ப எக்ஸைட்டடா நிறைய பேர் காத்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் அந்த தெரிஞ்சுக்கணும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, எங்காவது குழந்தை வரப்போறது இன்னைக்கு சொல்லியிருக்கா டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், அவன் நம்ம புறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிவரி பாக்கிறதுக்கு ஒரு டாக்டர் உட்காந்துட்டு இருக்கா, நம்ம உடம்ப குளிப்பாடுறதுக்கு ஒரு நர்ஸ் காத்துட்டு இருக்கா, நமக்கு அழகா பால் கொடுக்க அம்மா காத்துட்டு இருக்கா, நமக்காக ஒரு தொட்டில் காத்துட்டு இருக்கு, நமக்காக ஒரு பேர் காத்துட்டு இருக்கு, நம்ம பிறந்துட்டோம்னு கொண்டாடுறது ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு, நமக்கு புண்ணியாவாசனம் பண்றது ஒரு வாத்தியார் காத்துட்டு இருக்கா, நம்ம புண்ணியாவாசனத்துக்கு வாசல்ல மாவளை கட்டுறது ஒரு மாவளை காத்துட்டு இருக்கு, அன்னைக்கு வரவாளுக்கு சாப்பாடு வாழையில வரைக்கும் இத்தனையும் காத்துட்டு இருக்கு. நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, நீங்க ஒண்ணுமே கொண்டு வரல, நல்லா ஞாபகம், வெறுங்கையோட தான் வந்த, வெறுங்கையோட வந்ததுக்கு ரைட் ராயலா ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா இல்லையா. சோ பகவான் நடத்திட்டு இருக்கான், பகவான் நடத்திட்டு இருக்கான், அப்ப நாம பகவான் நடத்துறான்னு நிம்மதி, அந்த மனசுல ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கு பாருங்க, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, யோசிங்க, யோசிக்க வேண்டான்னு சொல்ல, ஆனா ரொம்ப டென்ஷனா யோசிக்காதீங்க, அவ்வளவுதான், எந்த இடத்துல யோசிக்காத, பிளான் பண்ணாத, ப்ரிப்பேர் பண்ணாத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. எல்லாரும் பிளான் பண்றா, எல்லாரும் ப்ரிப்பேர் பண்றா, ரொம்ப அதுக்குள்ள மனசை போட்டு அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா விட்டுடுங்க, எப்படி தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணிக்கு தூங்கணும், காத்தால எழுந்துக்கணும் அவ்வளவுதான். நீங்க பாடுங்க படுத்துடுறேன். உங்களுக்கு வேண்டிய கரண்ட் எங்கேயோ உற்பத்தி ஆகி எத்தனையோ ஒயர்லாம் சுத்தி எங்கெல்லாமோ சுத்தி உங்க ஆத்துக்கு வந்து அப்புறம் நீங்க எங்க ஃபேன் போட்டுக்கலோ அது வரைக்கும் அந்த ஒயர் கரண்ட் வந்து ஃபைன் அது பாடு சுத்தி இருக்கு. நீங்க தூங்கினா அது பாடு சுத்தி இருக்கணும். எத்தனை விஷயங்கள் நமக்காக நான் ஸ்டாப்பா வேலை பண்ணிட்டே இருக்கு பாருங்க. ஃபிளைட்டா இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும், நீங்க வந்தேள் அப்படின்னா ஒரு ஆட்டோலயோ கார்லயோ வந்திருக்கள் அப்படின்னா அதுக்குரிய பெட்ரோல், அதுக்குரிய டிரைவர், அதுக்குரிய ரோடு எல்லாம் முன்னாடியே ரெடியா இருக்கணும். நீங்க போய் ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அப்படி ஆட்டோக்காரன் கொடுத்து அப்பா என்ன பண்ணுங்க விடுங்க சொன்னேன் ஆட்டோ அப்படி கையை காட்டுங்கள். நீங்க போகும்போது அவனே வரான், கையை காட்டுறல் ஏறினால் நீங்க இறங்கணும்னு அழகா வந்து பைசா கொடுத்து உங்களை தூக்கி நடக்கும் லிப்ட் வேற காத்துருக்கு. சார் அம்மா 26 மாடியும் 26 மாடியும் ரைட் ஏறினா போ சரன்னு அது பாட்டுக்கு மேல வருது. இங்க வரது முன்னாடி ஒரு பில்லு காத்துருக்கு, தட்டினோட திறக்கிறதுக்கு ஆள் காத்துருக்க. என்ன குறை இருக்கு சொல்லுங்க லைஃப்ல, எந்த இடத்துல எந்த குறை நமக்கு இருக்கு? ஸ்கூல் சேர்றோம்னா ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டீச்சர் காத்துருக்கா, அழகா நமக்கு ஒரு பிளாக் போர்டு காத்துருக்கு, நமக்கு ஒரு பென்சில் காத்துருக்கு, நமக்கு ஒரு நோட்டு காத்துருக்கு, நம்மளோட மாரடிக்கிறதுமே ஒரு டீச்சர் பாவமா காத்துருக்கா. சொன்னா பண்ண மாட்டோம், ரிவர்ஸ்ல பண்ணுவோம், தப்பு தப்பா பண்ணுவோம். நம்மளையும் மேக்கர் ஒரு டீச்சர் உட்காந்து இம்போசிஷன் கொடுத்து இதை பண்ணு ஹோம்ஒர்க்க கொடுத்து படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் நம்ம யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆசை எடுத்து ஆஹா அப்படியே படிக்கிறதா என் வாழ்க்கை லட்சியம் ஒருத்தரும் படிக்கல. ஸ்கூல் போகாம என்னால ஜீவிக்க முடியாதுன்னு ஒருத்தரும் சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பெரியவாள் இப்ப இருக்கிற வரைக்கும் எத்தனை ஜென்ரேஷன் வேணா இருக்கட்டும், ஆஹா நான் ஸ்கூல் போயே தீருவேன் யாருமே அதுல ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுதுருக்கும். என்னெல்லாம் உண்டு, அப்பதான் வயிற்று வலிக்கிறதுன்னு, அப்பதான் சூச்சு வர்றதுன்னு, டீச்சரே சரியில்லைன்னு, அவுட் ஆஃப் எல்லாரும் எல்லா சாக்கு போக்கும் சொல்லியிருக்கும். இத்தனையும் தாண்டி நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கா, நம்ம பண்ற தவறுகளை சரி பண்றதுக்கு அப்பா அம்மா காத்துட்டே இருக்கா, நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உலகம் காத்துட்டே இருக்கு. நம்ம ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும் போதும், எல்லாமே அழகா கிளீனா ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துருக்கு. வெறும வாழ்ந்தால் போதும், வெறும வாழணும், பிரயத்தனம் பண்ணுங்கோ, பகவான தியானம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. பகவான் இருக்கான், சரி இதன் கொடுத்திருக்கான், இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, இதுல என்ன விஷயம் நான் கத்துக்கிறேன், கத்துக்கோங்க அவ்வளவு. பகவான் தான் தெளிவா சொல்லுவோம், கடமையை நீ பண்ணு, பலனை நான் பார்த்துக்கிறேன், யோக க்ஷேமம் வகாம்யகம், உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பகவான் அந்த கேரண்டி கொடுக்கிறான். உன்னுடைய யோகம் என்னவோ, யோகம் அப்படின்னா கிடைக்காதது கிடைக்கிறதுக்கு பேர் யோகம். க்ஷேமம் அப்படின்னா எது கிடைச்சதோ அத ஜாகிரதையா வச்சுக்கிறது க்ஷேமம். அந்த காலத்தை கேப்பா க்ஷேமம் தானே அப்படின்னு, க்ஷேமம்னா எல்லாம் கிடைச்சதெல்லாம் சௌகரியமா இருக்கா. அப்ப யோக க்ஷேமம் வஹாமி அஹம், பகவான் சொல்ல நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன மட்டும் நினைச்சுட்டு அவ்வளவுதான், நீ என்ன மட்டும் நினைச்சுட்டு. பகவான் 24 மணி நேரம் வேற எதையும் பண்ணப்படாது, என்னையே நினைச்சுட்டு சொல்லவே இல்லை. நீ எல்லாம் பண்ணு, பண்ணிண்டே என்ன நினைச்சுக்கோ. சத்தியமா தூக்க நம்ம யாரும் நினைக்க போறதே இல்லை. நம்மளே சொல்லுவோம் நேத்தி பெருமாள் சொப்பனத்தை வந்தார், அதுதான் அதிசயமே. டெய்லி தூங்குறத மறந்து போற நமக்கு அதிசயமே கிடையாது. இன்னைக்கா ஒரு நாள் சொப்பனத்துல விட்டலனையோ சீனிவாசரையோ ரங்கநாதரையோ பார்த்துட்டோம்னா பெருமாள் சொப்பனத்துல வந்தா, வருஷத்துல ஒரு 10 நாள் வந்துருந்தா பெரிய விஷயம், மாசத்துல 10 நாள் சொப்பனத்துல வந்தா பெரிய விஷயம், அதையே சொல்லிட்டு இருப்போம். அப்ப இவ்வளவு 365 நாள்ல 350 நாள் நினைக்கல, ராத்திரி தூக்கற சுத்தமா மறந்து போயாச்சு. ஆனாலும் சுவாமி நம்மளை நினைச்சிருக்க, யோக க்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு அவர் நம்மளை விடாம நினைச்சிருக்கார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் நம்மளை ஞாபகம் வச்சிருக்கார், மறக்கவே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் அவர் நம்மளை மறக்கிறது இல்லை, எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அவர் நம்மளை ஒதுக்கிறதும் இல்லை. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாள் திருப்பாவையில சொல்றா, கிருஷ்ணா உனக்கும் எங்களுக்கும் உள்ளதான சம்பந்தம் ஒரு நாளும் மாறாது, அழியாதது, மாற்ற முடியாதது அப்படின்றார். சோ அப்ப அந்த கிருஷ்ணன் நம்மளை விடாம நினைச்சுக்கணும். இந்த சிந்தனையே நமக்கு ஒரு சமாதானம் கொடுத்து, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டென்ஷன் ஆகிறது, ஒரு கவலை வர்றது, இல்லை ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பயம் வர்றது, என்ன ஆகுமோ அப்படின்னா, இல்ல கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்கான், சோ கிருஷ்ணன் எனக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பான், கிருஷ்ணன் எனக்கு ஒரு பிளான் வச்சிருப்பான், கிருஷ்ணன் எனக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பான். நிச்சயமாவே சொல்யூஷன் முன்னாடியே இருக்கு, ப்ராப்ளம் பின்னாடிதான் வருது. ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷன் இல்லை, ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்யூஷனை தேடுறோம், உண்மைதான். சொல்யூஷன் அதுக்கப்புறமா வந்து நினைக்காதீங்க. சொல்யூஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். மத்தியானம் பசிக்கிறது காத்தாலேயே ஆபீஸ்க்கு டப்பால சாதம் எடுத்துன்னு போறோம்னு பசி ஒரு மணிக்கு தான் வரப்போகுது. ஆனா 7:30 மத்தியானம் சாப்பாடு டப்பால கையில் எடுத்துட்டு போயிடுது. பசி வந்த பிறகு சாப்பிட போறேன். ஆனா பசிக்கு முன்னாடியே சாப்பாடு கையில எடுத்து ஜம்முன்னு போறேன். சொல்யூஷன் கையில ரெடியா இருக்கு. ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷன் இல்ல. எல்லாத்துக்குமே எந்த ஒரு விஷயம் வேணா எடுத்துக்கோங்க. இல்ல நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும். உங்களுக்கு ஹோட்டல்ல ஒருத்தன் ரெடியா இருக்கானோ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு, நீங்க கேட்கற தோசையோ இட்லியோ பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கானோ, நீங்க போறதுக்குள்ள அங்க ரெடியா இருக்கு, பைசா கொடுத்தா கொடுக்குறேன் அப்படின்னு. சோ எல்லாம் ரெடியா இருக்கா? தோசை பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் ஷெஃப் உட்கார்ந்து இருக்கான், என்ன வேணுமோ சொல்றதுக்கு ஒரு சர்வர் உட்கார்ந்து இருக்கான். எல்லாமே ப்ரீ பிளான்டா அழகாக கிளீனா பயின்ட் இருக்கு, கிளீனா பயின்ட் இருக்கு. நீங்க டென்ஷன் எடுத்துக்காம இருந்தா போதும். குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறது, குழந்தை ஒழுங்கா படி, இந்த லெசன்ஸை படிச்சிரு, டீச்சர் என்ன சொல்றோ ஃபாலோ பண்ணு, இவ்வளவுதான். இப்ப குழந்தைகள் ஏதாவது ஃபீஸ் கட்டுற டென்ஷன் உண்டா, நோட் புக் பாக்குற டென்ஷன் உண்டா, இல்லாட்டி யூனிஃபார்ம் பத்தி சாயங்காலம் தோச்சு பண்ணணும் டென்ஷன் உண்டா? ஒன்னும் கிடையாது. படிக்கிறது ஒண்ணுதான் வேலை. அது டென்ஷன் என்ன பண்ண முடியும்? அது என்ன டென்ஷன் இருக்கு சொல்லுங்க? ஒன்னும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம பண்றோம். மீதி எல்லாமே சுவாமி பண்ணிட்டே இருக்க. நாளை காத்தால சூரியன் உதிக்கணுமே, சூரியன் உதிக்கலன்னா என்ன ஆயிட போறது? பகவானே பிரபோ கிருஷ்ணா ராமா கோவிந்தான் ஒரு நாராயணியம் எல்லாம் சொல்லி நாளை காத்தால சூரியன் உதிச்சுடணும் அப்படின்னு நான் கேட்கறோம்? ஒன்னும் கிடையாது. காலங்காத்தால பால் வந்து உடனே எதுக்கலாமா பிரியத்தில பிரார்த்தனை பண்ணிருக்கோம்? அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பெட்ரோல் கிடைக்கும்போது யாராவது பிரார்த்தனை பண்ணிருக்கா சொல்லுங்க? ஒன்னும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கவனிச்சிருக்கோம். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்துட்டு இருக்கு. சோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்க பட்சத்துல சின்ன விஷயங்கள் நடக்காது. பெரிய விஷயங்களே நடக்கிறது. நமக்கு வேண்டிய காற்று, பகவானே காற்று கண்டினியூஸா வந்துட்டே இருக்கணும். நான் நல்லா மூச்சு இழுத்து விடணும். என்னைக்காவது ஒரு நாள் மூச்சு இழுத்து பெரிய பிரார்த்தனை பண்ணி தபஸ் எல்லாம் பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. மூக்குக்குள்ள ஒரு வஸ்து போயிட்டு வந்திருக்கேன்னு யோசனையே கிடையாது நமக்கு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்காம, நம்ம பிரயத்தனப்படாம, நம்ம யோசிக்காம நடந்துட்டு இருக்குன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரணமா நடக்கும். நாம தான் மனசுல டென்ஷன் ஏற்றிக்கிறோம். அப்ப எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு காரணம் உண்டு, அது புரிஞ்சுக்கோங்க. There is a logical reason இருக்கு. லாஜிக்கல் ரீசன் இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாத்திலயுமே ஒரு நல்லது இருக்கு, எல்லாத்திலயுமே ஒரு பகவத் அனுகிரகம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவுதான். இது நல்லா மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. யோகக்ஷேமம் பகவான் பார்த்துக்கிறான், யோகக்ஷேமம் பகவான் பார்த்துக்கிறான், யோகக்ஷேமம் பகவான் பார்த்துக்கிறான். இந்த குழந்தைகள் எல்லாம் அம்மா கிட்ட அம்மா காதல எழுப்பி விட்டுருமா அப்படின்னு தைரியமா தூங்கும். காத்தால எழுப்பினாலும் தூங்கும். எழுப்பினாலும் எழுந்துக்கிறதானா? எப்படி அம்மா எப்படி என்னை எழுப்பி விட்டுடுவா, எப்படி ஒரு சேஜுக்கு மேல அம்மா என்ன தூங்க விட மாட்டா, எப்படி என்னை பல் தேக்க வச்சிருவா, எப்படி என்ன குளிப்பாட்டுருவா, எப்படி என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவா? குழந்தைகள் அன்கண்டிஷனல் ஃபெய்த். அது என்னெல்லாம் நம்ம மக்கர் பண்ணாலும் அம்மா நம்மளோட புத்திசாலின்னு குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதே நம்பிக்கை நமக்கு பகவான் கிட்ட இருந்தா போதும். நம்மளோட சுவாமி புத்திசாலி, புத்தும் இல்லை, நல்லா ஞாபகம், மகா சமத்து, ரொம்ப அழகா எத்தனையோ விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டிரான்சிஷன்லாம் வரும். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு பிடிக்காத விஷயங்களை கூட பகவான் ஃபோர்ஸபிளா நம்மள பண்ண வச்சிடுவான். பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு எனக்கு நல்லா தெரியும், முதல்ல அது பண்றது ரெடியாவே இல்லை, எல்லாம் எப்படிலாம் எஸ்கேப் ஆகணும் தான் பார்த்துக்கோம். இந்த குண்டு செட்ல குதிரை ஓட்டுறதுன்னு தெரியுமா? நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கம்ஃபர்டா பழகிட்டோம்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றது யாரும் ரெடியாவே இல்லை. பகவானே ஃபோர்ஸ் பண்ணி தான் வெளில தள்ளுவான். இந்த கிளாஸ்ல பாருங்க, 5ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ் போவோம். 6ஆம் கிளாஸ் போனோம்னா பாஸ் பண்ணிட்டு ஊர் முழுக்க சொல்லுவோம். 6ஆம் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு போவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா போவோம். 2-3 நாள் நல்லா தான் இருக்கும். 4ஆம் நாள் எனக்கு வேண்டாம், நான் 3-5th கிளாஸுக்கே போயிடும். அந்த டீச்சர் நல்லா இருந்தா, கம்ஃபர்டபுளா இருந்தது, ஏண்டா அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் பழகி போயிடுது. புதுசுனோட பயப்படுறோம். ஆனாலும் பகவான் 6th கிளாஸ்ல உட்கார வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை படிக்க வச்சு அடுத்த கிளாஸ் அனுப்புறான். ரெடியா இல்லைன்னா கூட பகவான் நம்மள தானா முன்னேற்றே இருக்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த டீபஸ்ட் அவ்வளவு அழகா சின்சியரா என்னென்ன விஷயங்கள் நமக்கு எப்படி எல்லாம் உண்டு வரைக்கும் தெரிஞ்சு நம்மளை திரும்ப 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 சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பகவான் வளர்த்துட்டே இருக்கான். பகவான் போரே அடிக்கிறது இல்லை. நம்மளாம் யாராவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு அஞ்சு தடவை சொல்லுவோம், பத்து தடவை சொல்லுவோம், டென்ஷன் ஆகிடுவோம், கத்துக்கிறதுன்னு கத்துவோம், அவன் உருப்பிட மாட்டான் போ அப்படின்னு. நான் சுவாமிக்கு இன்ன வரைக்கும் போரே அடிக்கலையா, எப்படியாவது நம்மளை உருப்பட வச்சுடணும்னு கண்டினியூஸா ஒரு மகா பிரயத்தனம் சுவாமி பண்ணிட்டு இருக்க. அப்ப நீங்க தைரியமா, பகவான் இருக்கான், என்ன காப்பாத்துவான், என்ன அவன் நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு உங்க பிரயத்தனத்தை பண்ணிண்டே வாங்கும், சுவாமி மாஸ்டர் பிளான் எல்லாம் தான் பண்ணுவார். நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உங்க கடமைகளை மட்டும் ஸ்ரத்தையோட ஆசையோட நம்பிக்கையோட உற்சாகமா பண்ணால் போதும், உற்சாகமா பண்ணா போதும். ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்கிறது ஒண்ணுமே கிடையாது, லைஃப் ரொம்ப சிம்பிள். தினேன் ராத்தி தூங்கும் பொழுது சும்மா இருக்க எவ்வளவு விஷயம் தானா நடக்கிறது, நம்ம முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் மென்டலி சும்மா இருக்கும், உடம்பால் சும்மா இருக்கும் நான் சொல்லவே இல்லை, மென்டலி அனாவசியமான தாட்ஸ் விட்டு சொல்ற சும்மா இரு, மென்டலி ஏதோ ஒரு தாட்ஸ் ஓடிண்டே இருக்கும், அன்வான்ட் தாட்ஸ், அதெல்லாம் விட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு உங்க டியூட்டியை பண்ணிட்டே வந்தா தானாகவே இந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஜோரா போகிறதுன்றத உணர முடியும். காலம் நடக்கணும் பரவாயில்ல, அது பாட்டுக்கு போகும், தைரியமா இருந்து அதான் அக்ரூர. எத்தனையோ பேர் பாகவதா பக்தாள் எல்லாம் பாருங்க, அவ வாழ்க்கையிலையும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், நாராயணீயம், எதை வேணா எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யறது. ஒவ்வொரு பீரியட்ல பகவான் அனுகிரகம் எல்லாருமே எப்படியாவது புரிஞ்சுன்றதா, அதனாலதான் அஜாமீனுக்கும் புரிய முடிஞ்சது, அப்படியே அஜாமீனுக்கும் புரிஞ்சு சான்ஸே கிடையாது, நம்ம எதிர்க்க யாராவது வாழலாம் வச்சுக்கோங்களேன், சத்தியமா அவ உருப்பட மாட்டா நம்ம ஒதுக்கி வச்சிருவோம், கேரண்டி. அஜாமீன் சரித்திரம் பர்ஃபெக்ட் உதாரணம், எல்லாரும் ஒதுக்கி வச்சாத்தியமான் உருப்பட மாட்டான், அவனோட பந்துக்கள், அவனோட மனைவி, அப்பா அம்மா எல்லாரும் ஒதுக்கி வச்சாச்சு, ஆனாலும் நாராயண நாமம் அவனுக்கு ரியலைசேஷனை கொடுத்து. அதனால பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவானுக்கு தெரியும், நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணிடுவாங்க, சுவாமி ரொம்ப சமத்து அழகா எல்லாத்தையும் பண்ணுவான். நீங்க எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணிடுவாங்க, அவாள மாதிரி இருந்தால் நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னேன்னா ஓர் ஆயிரம் கோடி ஜென்மா எடுத்தாலும் பண்ண மாட்டேன், கன்ஃபார்ம் தான். அவாள மாதிரி இருந்தா நான் பண்ணுவேன், நீங்க பண்ண போறது இல்லை கன்ஃபார்ம். நீங்க எந்த நிலைமையில எப்படி இருக்கோ அந்த இடத்துல பக்தி பண்ணிடுவாங்க. அக்ரூர கம்சனுக்கு தான் இருக்க, கம்சன் ரொம்ப நல்லது, நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், கிருஷ்ணனை கொலை பண்றதே லட்சியம்னு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராட்சசர்களா அசுரர்களா மகாபாதிகளா கம்சன் அமிச்சுட்டே இருக்கான் கிருஷ்ணனை கொலை பண்றது. எல்லாத்திலயும் கம்சன் ஃபெயிலியர் ஆயிட்டே தான் இருக்கான், இவ்வளவு ஃபெயிலியர் ஆனாலும் அவன் முயற்சி அவனும் விடல, சுவாமியும் அவனை பயமுறுத்துறத விடல, ரெண்டு நடந்துட்டே இருக்கு. அக்ரூருக்கு ஆசை கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு ஆசை, ரொம்ப நியாயமான ஆசை தானே, கிருஷ்ணனை பார்க்கணுன்றது தப்பு கிடையாது, அதுவும் பகவான் பிரத்யக்ஷமா விளையாடுறான், ஒவ்வொரு லீலையிலும் கன்ஃபார்ம் ஆகிறது கிருஷ்ணன் பரபிரம்மம் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் ஆகிறது. பார்க்கணும்னு ஆசை, போக முடியாது, ஏன்னா கம்சனுக்கு பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணன் ஆக மாட்டான், இவருக்கும் போகணும்னு ஆசை, போக முடியல, போய் சொல்லி லீவ் எடுத்துட்டு போனாலும் மாட்டிடுவான். இத்தனைக்கும் நதிக்கு அந்த பக்கத்துல மதுரா, இந்த பக்கம் பிருந்தாவனம், இவ்வளவு லீலைகள் நடந்துருக்கு, பல விதமா தெரிஞ்சுருக்கு, கோபிகள் இவெல்லாம் மதுரால வந்து கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னு தயிர் பால் மோர் எல்லாத்தையும் வித்துட்டுதான் இருக்கா, அது விற்கிற சமயத்துல அவள்லாம் கூட கோவிந்தனை வாங்கலையோ தாமோதரனை வாங்கலையோ இப்படிதான் பேசிட்டு இருக்கா. சோ கிருஷ்ணலீலான்றது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம், மதுரால பூ கட்டுற மாலாக்காரன்ல இருந்து எல்லாருக்குமே கிருஷ்ணன் நன்னா தெரியும், நேரடியா பார்த்தது இல்லையே ஒழிய கிருஷ்ணனுடைய அத்தனை லீலைகள் எல்லாருக்கும் மனப்பாடம், அத்தனை பேருக்கும் மனப்பாடம், அத்தனை அழகா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அக்ரூரை பார்த்தார், என்னையும் பகவான் ஒரு நாள் அவனை பார்க்க ஐஷிண்டு போவான், எப்படி ஐஷிண்டு போவான்னு தெரியாது, என்னைக்கு ஐஷிண்டு போவான்னு தெரியாது, எந்த விதத்தை அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியாது, ஆனா அனுகிரகம் பண்ணுவான் பகவான், நிச்சயமா அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா, அனுகிரகம் பண்ணுவான் எந்த விதத்துல எப்படின்னு நீங்க சத்தியமா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பகவானுக்கு இப்படிதான் கிருபை பண்ணுவான் நீங்க ஜட்ஜ் பண்ற, நீங்க சொன்னா சத்தியமா நம்ப மாட்டேன், ஜட்ஜே பண்ண முடியாது, நீங்க இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் நினைச்சா வேற மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பான், அது ரொம்ப அழகா இருக்கும், பிளசன்ட் சர்ப்ரைசஸ் தான் லைஃப் முழுக்கவே. நம்ம லைஃப் டென்ஷனா பார்க்க பழகிட்டோம். லெசன் சர்ப்ரைசஸ், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா புதுசு புதுசா பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை காட்டின் தான் இருக்கான். பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ், நம்ம டிஸ்கைஸ பார்த்தே பழகிட்டு இருக்கோம். இந்த பிளஸ்ஸிங்க பாக்கிறதே இல்ல. இந்த ரோஜா செடியில முள்ளையே சில பேர் பார்த்துட்டு இருப்பான், ஐயா அது ஒரு முள்ளு செடி, அது எதுக்கு வளர்த்துட்டு இருக்கேன்வா. அதுல பூக்கிற ரோஜா பெருசாவே தெரியாது அவளுக்கு, அதோட வாசனை பெருசா தெரியாது, அதனுடைய கலரோ அதனுடைய டிசைனோ அதனுடைய அழகோ பெருசா தெரியாது, முள்ளையே பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி பல விஷயங்கள் நாம பகவானுடைய கிருபைய பாக்கிறதே இல்ல, பகவானுடைய அனுகிரகத்தை பாக்கிறதே இல்ல. குண தோஷம் ரெண்டுமே உண்டு லோகத்துல. அத குணத்தை பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அக்ரூருக்கு தீர்மானமான நம்பிக்கை, என் கிருஷ்ணன் என்ன பிருந்தாவனத்துக்கு அழைச்சிண்டு போவான், எப்படியும் தெரியாது, எந்த விதத்திலும் தெரியாது, எந்த சமயத்திலும் தெரியாது, ஆனா கிருஷ்ணன் எனக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பான். மைண்ட்ல நன்மை வச்சுக்கோங்க, பகவான் எனக்கும் காட்சி கொடுப்பான், எங்கேயும் தெரியாது எப்படியும் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல காட்சி கொடுக்கறான். இப்படிதான் வருவான்னு நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது, யாருக்குமே தீர்மானிக்கவே முடியாது. பூதனாலாம் தனக்கு மோட்சம் கிடைக்கும் யோசிக்கவே இல்லை. சகடாசுரன் அகாசுரன் பகாசுரன்லாம் சத்தியமா தாங்கள்லாம் நல்ல கதி அடைவோம்னு பிரார்த்தனை கூட பண்ணதில்லை, யோசனை கூட பண்ணதில்லை, ஆசை கூட படல. அட்லீஸ்ட் ஆசைப்பட்டவெல்லாம் அதுவும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வைகுந்தம் போனெல்லாம் அப்படியே அந்த அகாசுரன் பகாசுரன் பூதனா சகடாசுரன் திருணாவர்தன் இவெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி நீ வைகுண்டம் போக கட்டாயம் பாருங்க. ஏன் எல்லாம் ஒதுங்கி நிக்கிறது அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களெல்லாம் பகவான் கிருப பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல, எங்களுக்கெல்லாம் கிருப பண்ணி இப்படி உட்கார வச்சுட்டான், இவ்வளவு பேர் நடுவில் உட்கார எங்களுக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருக்கு, இவ்வளவு பெரிய கிருப பண்ணிட்டானேன்னு கதறிண்டே இருக்கா. அதே திருநாவர்தன் ஆத்ம பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கான், சுத்தின்னு தானே தூக்கி போனான் பகவான், அவன் சுத்தின்டே நேர வைகுண்டம் போனதால இன்னைக்கும் ஆத்ம பிரதட்சணம் அப்படி சுத்தி சுத்தி நாராயண 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 சுத்தின்டே தான் இருக்கா. அப்ப பகவானுடைய கிருபை அப்படின்றது இவா வரைக்கும் பாயறதும் அப்ப நமக்கும் உண்டு. அப்ப பகவான் எனக்கு கிருப பண்றான், எனக்கு அது புரியணும், அவ்வளவுதான். எனக்கு கிருப பண்ணலேன்னு ஒரு நாளும் ஒரு விஷயத்திலயும் கிடையாது, பகவானால கிருப பண்ணாம இருக்க முடியாது, இது பகவானுடைய ஸ்வபாவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்வபாவம் உண்டு இல்லையா. இப்ப மல்லிப்பூ இருக்குன்னா அதுல வாசம் இருக்குன்னா அது வாசம் எல்லாருக்கும் அது கொடுத்தே தீரும், அது அதனுடைய ஸ்வபாவம். நீங்க சந்தன மரத்தை வெட்டினா அந்த வெற்ற கோடாரி இருக்கு பாருங்க, அதை முகந்து பார்த்தா கூட சந்தன வாசனை தான் வரும், சந்தன கட்டையை தேய்தேன் தேய்க்கிறோம், தேய்ச்சா அழகா நல்ல வாசம் தானே வரும். அதை கஷ்டம் கொடுத்தா கூட அது நமக்கு சுகம் கொடுக்கிறது, அது அதனுடைய ஸ்வபாவம். அது போல பகவானுக்கு அனுகிரகம்ன்றது ஸ்வபாவம். அந்த அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல எப்படியோ வந்துட்டு தான் இருக்கு. அக்ரூரர் காத்துட்டு இருக்கா, வெறும நாம ஜபத்தை பண்ணிண்டு அவர் கடமை என்ன உண்டோ பண்ணிண்டு, டெய்லி கம்சன் முன்னாடி போறார், குட் மார்னிங் சார்லாம் சொல்லிண்டு, மனசுல மட்டும் விடாம கிருஷ்ணா 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 வெறும மனசுக்குள்ள சொல்லிண்டே வாங்க. பெருசா நீங்க ஜபமாலையை வச்சுட்டுதான் சொல்லணும்னு நியமங்கள் கிடையாது, ஜபமாலையை வச்சுட்டு சொன்னா தப்பும் கிடையாது, இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு கிடையாது. எப்ப வேணா எங்க வேணா எப்படி வேணாலும் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கலாம், ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அதுதான். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நாம ஜபம் விடாம பண்ணிண்டே இருக்கணும். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், இன்னைக்காவது வைக்கப்படுறோம், ஐயோ எத்தனை பேர் என்ன பாக்குறா, இன்னைக்காவது வைக்கம் தோன்றோம், யாரை பத்தி நம்ம கவலைப்படணும், நம்ம பாட்டுக்கு உட்காரோம் நம்ம பாட்டுக்கு சாப்பிடுறோம். அது ஆட்டில் யாராவது வந்துட்டோம், எவ்வளவு வந்திருக்கா கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிடுவோம். ஹோட்டல்ல அத்தனை பேர் அவாவா சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்டு இருப்போம். சார் வந்து என்ன சார் வேணும், இது ஓகேவா, அது நம்ம சாப்பிடறதும் பார்ப்போம், நம்ம கூட வைக்கமே வராது, அப்படிதான் அப்படி விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா நீங்க பாட்டு லைஃப் லீட் பண்ணுங்க, நாமஜபம் விடாம பண்ணுங்க. அக்குற மனசுக்குள்ள எனக்கும் ஒரு நாள் கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும், என்னையும் பகவான் கூப்பிடுவான், எனக்கும் பிருந்தாவன யாத்திரைக்கான அனுகிரகம் கிடைக்கும். அவர் பாட்டுக்கு வெறும் ஆபீஸ் வேலையை பண்ணிட்டு இருக்க, கரெக்டா ஆபீஸ் வேலை தான், முக்கியமந்திரி 11 வருஷம் ஆயிட்டு இருக்கு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5, 6, 7, 8, 9, 10, 11 வருஷம். எத்தனை வருஷங்கள் ஆகிறதுன்னு நீங்க பாக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தலைவலி, 7 வருஷம் ஆயிடுத்து எல்லாருக்கும் பாருங்க, கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு, குழந்தையே பிறக்கல, அவ்வளவுதான் போச்சு, அதுக்கு மேல குழந்தை பிறந்தா ஒத்துக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் வச்சுட்டோம், இவ்வளவுதான் 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 இவ்வளவுதான். ராத்திரி 10:30 ஆயிடுத்து தூங்கிடணும், இந்த தூக்கம் வந்து தூங்குறதுலாம் கிடையாது, 10:30 ஆச்சுன்னா தூங்கிடணும், 8:30 ஆயிடுதுன்னா சாப்பிட, ரொட்டீன்றது வேற. அதான் இது கம்பல்ஷன் ஆகின பல விஷயங்கள் நீங்க பார்த்தா அனுபவிக்கிறதே கிடையாது, பல விஷயங்கள் ரசிச்சு அனுபவிக்கணும். எல்லாத்தையும் இப்படி ஒரு மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப் ரசமில்லாம வரும். அதுலயும் ஞானிகள்லாம் கூட ரொம்ப ரசிச்சுதான் வாழ்க்கை வாழ்ந்திருக்கா. காஞ்சி மகாபிரியவா, ரமண மகரிஷி, அவ உலகத்தை கூட பகவத் விஷயமா ரசிச்சான், வாழ்க்கையை பகவத் விஷயமா ரசிச்சா, அவ்வளவுதான். ட்ரையா யாருமே பார்க்கல, வாழ்க்கை ட்ரையா பார்க்கல. நம்ம தப்பா பாக்குறத இப்படி பார்க்காத, அது நீ பாக்குற விதம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கா. ஜெகத் மித்யான்னு சங்கரர் சொன்னார் அப்படின்னா, நீ பாக்குற மாதிரி, நீ கற்பனை பண்ற மாதிரி இல்ல, அதுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். 11 வருஷம் தவம், தனியா போய் உட்காரல, காட்டுக்கு போகல, வீட்டை விட்டுட்டு போகல, குடும்பத்தை விட்டுட்டு போகல, மனைவியை விட்டுட்டு போகல. அக்ரூர பாடு விடாம கிருஷ்ணன் அழிச்சுட்டு போவான், எனக்கு காட்சி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு நாமஜபம். ஒரு நாள் கம்சனே கூப்பிட்டுட்டான், தனியா கூப்பிட்டு அவர்கிட்ட ரொம்ப ஆசையோட பேசுறான், நீங்க ரொம்ப நல்லவர், என் மேல ரொம்ப அக்கறை உடையவர் எல்லாம் சொல்லிட்டு, நீங்க பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு. அக்ரூர கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியர், அவருக்காவது அவராலே நம்ப முடியல. நானா பிருந்தாவனத்துக்கா, கம்சன் சொல்றானா, அதிசயமா இருக்கு அப்படின்னு கவனிக்கிற கம்சன் சொல்றான், நீங்க போங்கோ, நிறைய சன்மானம்லாம் எடுத்துட்டு போங்கோ, அழகா தனுர்யாகம்னு சொல்லி இந்த நந்தகோபுருடைய பசங்களை கூட்டு வாங்க, எனக்கு தெரிஞ்ச வசுதேவர் பசங்கள் தான், நீங்க போய் கூட்டு வந்துருங்கோ, எத்தனை நாள் வேணா லீவ் எடுத்துக்கோங்கோ, எத்தனை நாள் வேணா தங்குங்கோ, அபிஷியலாவே ரதத்துல போங்கோ, எப்படியாவது கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுராவுக்கு கூட்டு வந்துருங்க, உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன், நீங்க தான் கிருஷ்ணனையும் பலராமனையும் கூட்டு வரணும் அப்படின்னு. நம்மள யாரோ அப்பாயிண்ட் பண்ணி போய் ரங்கநாதன் நம்ம பார்த்து கூட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும், யாராவது அப்பாயிண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணல இது பண்ணு தெரியாது எனக்கு, விட்டலன நீங்க போயிட்டு பன்றி உருந்து கூட்டு வரணும் அப்படின்னு அப்படி இருக்கும். திருப்பதி போய் சீனிவாசன எப்படியாவது நம்ம மாதத்துக்கு ஏழை பண்ணி கொண்டு வந்தா போதும், பத்ரிகாசம் போய் பத்ரி நாராயணனை கூட்டு வந்தா போதும், உங்களுக்கு என்ன வேணா ஒத்தாசை நான் பண்றேன், அயோத்தியால போய் ராமனை அழிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம், நீ போய் கிருஷ்ணன் அழிச்சுட்டு வந்துருங்கோ, அபிஷியல் லீவை கொடுக்கிறார், டிராவலிங் அலோவன்ஸ் எல்லாம் கொடுக்கிறார், கன்வீனன்ஸ் எல்லாம் கொடுக்கிறார், அபிஷியலா போயிட்டு வாங்கோ, கண்ணனையும் பலராமனையும் கூட்டு வாங்கோ அப்படின்னு. அக்ரூருக்கு பரமானந்தம், கிருஷ்ணா என் பிரார்த்தனை காதலை விழுந்து விட்டாரா, சத்தியம், நீ என்னெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அத்தனையும் பகவானோட காதுகள்ல விழுந்துருக்கு. உங்க குழந்தைய பத்திய பிரார்த்தனையா இருக்கட்டும், உங்க குடும்பத்தை பத்திய பிரார்த்தனையா இருக்கட்டும், உங்க கணவனை பத்திய பிரார்த்தனையா இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா பத்திய என்ன பிரார்த்தனையா வேணா இருக்கட்டும், எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் பகவான் காது கொடுத்து கேட்டுருக்கான். எந்த காலத்துல எப்படி நடக்கணுமோ அந்த காலத்துல அது நடக்கும். இந்த குழந்தைகள்லாம் ஏதான ஒரு டிஃபன் வேணும், இல்லாட்டி ஏதான ஒண்ணு சாப்பிடணும், திங்கக்கிழமை ஸ்கூல் போகும்போது ஆரம்பிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், உடனே அம்மா சொல்லுவார் உடனே தான் சாப்பிட்ருக்கா, சாட்டர்டே சண்டே வாங்கி தரேன், இது டெய்லி சொல்லிட்டு இருக்கோம், அம்மா ஐஸ்கிரீம், அம்மா ஐஸ்கிரீம் கரெக்டாக கேண்டே ஒரு சாட்டர்டே இன்னைக்கு மறந்து போயிடாது, சாட்டர்டேன்னு லீவ்னா மறந்து போயிடும், ஆனால் அம்மா ஞாபகம் வச்சுன்னு அது வாங்கி கொடுக்கணும்னு அது மறந்து போயிடுது, அது சொன்ன விஷயத்தை, அது டிமாண்ட் பண்ண விஷயத்தை அதுவே மறந்துடும். ஆனால் அம்மா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாளோ, அப்பா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாளோ, அதுபோல நம்முடைய அத்தனை பிரார்த்தனையும் பகவான் காது கொடுத்து கேட்டு நன்னா ஞாபகம் வச்சிருக்கான். ஒரு பிரார்த்தனை கூட அவன் மறக்கல. பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மறந்துருக்கோம், இது நடந்தா 100 ரூபாய் உண்டியல்ல போடுறேன், இது நடந்தா அபிஷேகம் பண்றேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் ஜோசியன் சொன்னா ஞாபகம் வாஸ்தவம் தான், ஏதோ பிரார்த்தனை மிஸ் பண்ணிட்டு நீங்க அப்படின்னா வாஸ்தவம் தான், திருப்பதி போக வேண்டிய பாக்கி இருக்கு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா திருப்பதி வரேன் வேண்டிட்டேன்னு வர, பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை பத்தி அதுக்கே குழந்தை பிறக்கம் எல்லாமே ஆயிருக்கும், அப்புறம் தான் சொல்லுவா வாஸ்தவம் தான் மறந்தே போயிடுதுன்னு. நம்ம பிரார்த்தனை நடந்தா இதை பண்றேன்னு சொன்னதை மறந்துட்டோம், ஆனா நம்ம பிரார்த்தனை பண்ணதை மறக்காமல் சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. அதனால உங்க எல்லா பிரார்த்தனையையும் சுவாமி ரொம்ப அழகா ரொம்ப நிதானமா அவர் பர்சனல் டைரியில குறிச்சு வச்சிருந்துருக்க, அவரோட பர்சனல் டைரி அவரோட மனசு தான். நீ என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ண நன்னா கவனிச்சு பாருங்க, வாய்க்கு எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணிருப்பேன், ஒவ்வொரு பிரார்த்தனையும் இன்ன வரைக்கும் நடந்துட்டுதான் இருக்கு, சில பிரார்த்தனைகள் டிலே ஆயிட்டு இருக்கு, prayers can be delayed, அவ்வளவு, maybe delayed not denied அப்படிங்கிற சாந்தானந்தபுரி மகாராஜ் சொல்லுவார், maybe delayed but not denied அப்படிங்கிற, டினை ஆகவே ஆகாது, அது எப்ப நடக்கணுமோ அப்படி தானா நடக்கும். அது பாட்டுக்கு ஜோரா 10 வயசு குழந்தை நான் கல்யாணம் ஆனவன சத்புத்திரன் போகணும்னு பிரார்த்தனை பண்ண, 10 வயசுல குழந்தை ஒண்ணு பகவான் கொடுக்க மாட்டான், அது கல்யாணம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் குழந்தை பிறக்கும். ஆனா அதுக்குரிய பிரார்த்தனை நடந்துடுறது இல்லையா, அப்ப உங்களுடைய அத்தனை பிரார்த்தனையையும் சுவாமி ரொம்ப அழகா ரொம்ப நிதானமா ரொம்ப பர்ஃபெக்டா நோட் பண்ணி வச்சிருந்திருக்க. மிஸ்ஸே ஆகாது. ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்றா ஆண்டா. அழகா அந்த பிரார்த்தனை, அது ஒரு 11 வருஷமா கேட்டிருக்காரு பாருங்க பகவான். ஒவ்வொரு தடவையும் நம்ம எத்தனை தடவை கேட்டோம், எத்தனை தடவை பிரார்த்தனை பண்ணோம், எல்லாம் கிளீனா கவனிச்சிருக்க. அத்தனையும் அக்ரூருக்கு பரம சந்தோஷம். ஓ, நான் கேட்டதெல்லாம் பகவான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். இவரும் அவளுக்கா அவளுக்கு பிரார்த்தனை பண்றா, இந்த ஏமாத்திக்கலாம் நான் வரமாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் வருவேன், கம்சனே நான் அனுப்பினபடி ஒரு பாட்டுக்கு நிறைய பிளான் பண்றா அப்புறம் விட்டுட்டா. ஆனா பகவான் இவ்வளவு அழகா பிளான் பண்ணி இப்படி கொடுப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப 11 வருஷம் அவர் பண்ண பிரார்த்தனை பிரயோஜனம் இருக்கா இல்லையா? நிச்சயமா ஒரு பிரயோஜனம். சின்ன வயசுல அவ்வளவு ஆசைப்படுறோம், இந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம கேட்டதுல 90% விஷயம் நடந்தா இருக்கு, நடக்கலன்னு சொல்லவே முடியாது. நம்ம கேட்கற 1 கோடி விஷயங்கள் தகுதியே இல்ல, அதெல்லாம் கேட்டு இருப்போம். நம்ம எப்ப இறங்கினாலும் சிக்னல் கிளீனா ஃப்ரீயா இருக்கணும், நம்ம போகும்போது ட்ரெயின்ல கூட்டமே இருக்கப்படாது, நிறைய கேட்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. எது வேணுமோ அது கேட்டா போதும், அவ்வளவுதான். நம்ம ரோட்ல போகும்போது சிக்னலே இருக்கப்படாது, நம்ம நம்ம கொடை எடுத்துட்டு போனா மழை பெய்யணும், நம்ம கொடை எடுத்துட்டு போகலாம் மழையே பெய்யப்படாது. இதெல்லாம் பிரார்த்தனை கிடையாது, இதெல்லாம் பைத்தியகாரத்தனம். இதுக்கெல்லாம் பகவான் ரொம்ப சின்சியரெல்லாம் ரிப்ளை பண்ணியோ இதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. என்ன பண்ணணுமோ பண்ணுவா. நீ கொடை எடுத்துன்னு போகல, மழை வந்து விடுத்தனா ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பா, இதுதான் அனுகிரகம். நான் கொடை எடுத்துன்னு போல, நேற்று கஷ்டப்பட்டு கொடை எடுத்துன்னு போனா மழையே பெய்யல அப்படின்னு, உங்க கொடைக்காக எல்லாம் ஒரு மழை பெய்ய முடியுமா? மழைக்காகத்தான் கொடை, கொடைக்காக மழை இல்லை. நல்லா ஞாபகம், நம்ம எல்லாரும் கொடைக்காக மழை பைத்தியகாரத்தனம். இதுனோடு ஒரு கொடைக்காக இவ்வளவு பெரிய மேகங்கள், இவ்வளவு டிசைன், இவ்வளவு இன்ஜினியரிங் டெக்னாலஜி உள்ள உட்காந்துருக்கு. பகவான் அவ்வளவு அழகா சன்ன சூரியனை கொண்டு தண்ணியை இழுத்து நீராவியா வச்சு மேகத்தை ஸ்டோர் பண்ணி எல்லாம் பத்திரமா வச்சா, நீ இத்தினூண்டு எடுத்துட்டு போற ஒரு இத்தினூண்டு ஒரு கொடைக்காக ஒரு மேகத்திலே மழை கொட்டணும், நியாயமா இருக்கா? இவ்வளவு அநியாயமா இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பைத்தியகாரத்தனம், இதெல்லாம் ரொம்ப பைத்தியகாரத்தனம். மழை பெய்யறதா சரி, பகவான் ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். நியாயமான பிரார்த்தனைகள் கிளீனா நடந்துருக்கு, தேவையில்லாத பிரார்த்தனைகள்லாம் பகவானே அதை அழகா மாத்தி வச்சுடுறான். அப்ப அக்ரூருடைய அத்தனை அழகான பிரார்த்தனை பலிதமாயிடுச்சு. களம்பரா இருந்தீங்க, நேரடியா கிருஷ்ணனை பார்த்ததே இல்லை. அந்த தியானம் மனசுக்குள்ள அந்த நினைவு, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. நீங்க பாட்டுக்கு வாயினால பாடுங்க, மனசினால பகவான தியானம் பண்ணுங்க. நினைக்கணும் அப்படின்னா உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்க எந்த வேலை பண்ணாலும் நினைக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஒரு கை குழந்தை வச்சிருக்க ஒரு அம்மாக்காரி இருக்கான்னா, எந்த வேலை பண்ணாலும் அவளுக்கு அந்த குழந்தையோட நினைப்பை வச்சுட்டே தான் எல்லாமே பண்ணுவா. இத்தனை மணிக்கு அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு ஆள் வருவா, ட்ரெஸ்ஸை காய போட்டுடணும், மழை வரா மாதிரி இருக்கு, அதுக்கு கூழ் காய்ச்சி வச்சிடணும், தூங்கி எழுந்தனும் அழும். சோ அது தூங்கிட்டு இருந்தாலும் அம்மா எவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்கா, அது போல சுவாமி யோசனை பண்ணிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு இந்த கை குழந்தையோட அம்மா எப்படி அந்த கை குழந்தைய நினைச்சுட்டு எல்லாத்தையும் பண்றாலும், இந்த மாதிரி உங்க வேலையெல்லாம் அழகா பண்ணிட்டே வாங்க, அது போதும். அக்குழு அந்த மாதிரி பண்ணதுனால அழகா கிளம்பிட்டார். பிருந்தாவன யாத்திரை, சுவாமியே கூப்பிட்டார், நீங்க பிருந்தாவனம் போகணும். சும்மா நீங்க நினைச்சுக்கோங்களேன், அந்த நினைப்பே பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு போயிடும். அத்தனை அழகா அழகா ஜோர அழிச்சுட்டு போறான். யோக க்ஷேமம் வஹாம்யஹம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பாது. யோகம் அடிச்சு விடுத்து அக்ருருக்கு, யோகம் அடிச்சு விடுத்து. பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கான யோகம் ஜம்முன்னு கிடைச்சு விடுத்து. ஃபர்ஸ்ட் கிளாஸா போறா, போகும்பொழுது ஒரு நிறைய யோசனைகள் வருது. நான் போவேன், பகவானை பார்ப்பேன், பகவான் திருவடியை கட்டி பிடிச்சுப்பேன், பகவான் என்னை தூக்கி ஆலிங்கனம் பண்ணுவார், என்னை விசாரிப்பார், என்னை புரிஞ்சுப்பார். நான் கம்சனுடைய வேலைக்காரனா இருந்தாலும் என் ஹிருதயம் பகவானுக்கு தெரியும். இத்தனையும் யோசனை பண்ணிட்டு போறார் அக்ரூர். ஒரு பக்கம் அந்த யோசனைகள் ஓடிட்டு தான் இருக்கான, கிருஷ்ண சம்பந்தமான யோசனைகள். அதுக்காக தான் இவ்வளவு கதைகள்லாம் சொல்றோம், அதுக்காக தான் இவ்வளவு புராணங்கள் இதிகாசங்கள். மனசுன்றது யோசிக்கும், அது மனசுடைய சுவாவம், இது யோசிக்காம இருக்காது. ஒரு யோசனை இல்லாம இருக்கும் நினைக்காது, யோசனை இருக்கும், சாகிற வரைக்கும் யோசனை உண்டு. அது பகவத் விஷயமா டைவர்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எல்லா பரிவாரம் பாருங்க, பிரமணரா இருந்தார் அப்படின்னா பகவத் தியானம் அந்த விசாரம் அவ்வளவுதான். மற்ற லௌகீக விஷயங்களை யோசனையை விட்டுவிட்டார். யோசனைன்றது உண்டு, ஆனா பகவத் விஷயமா மாத்திக்கணும், அவ்வளவுதான். டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், சுவாமி பக்கமா யோசிக்கிறது. ஒரு புலியையே யோசனை பண்ணிட்டு இருக்கோம், பூனையே யோசனை பண்ணிட்டு இருக்கோம், வலியையே யோசனை பண்றோம்னா அது போல கிருஷ்ணனையே யோசிக்கணும், இவ்வளவுதான் வித்தியாசம். கோபிகைகளுக்கெல்லாம் பார்க்கலாம், தயிர் கடையறது, வெண்ணெய் எடுக்கிறது, இதெல்லாம் உண்டு. அதுல கொஞ்சம் மறந்து போயிடுறாராம். அதுக்காகவே பகவான் வெண்ணெய் தயிர் பால் நெய் மோர் இதெல்லாம் பார்த்தா தன்னை நினைக்கிற மாதிரி இதெல்லாம் திருடிண்டே இருந்தான். அவன் வெள்ளையா தயிர் பாலை பார்த்தா ஹரே கிருஷ்ணா அப்படின்றான். வெள்ளைக்கும் கிருஷ்ணனுக்கு சம்மந்தமே கிடையாது, நல்ல கருப்பு. ஆனா எங்கேயாவது வெண்ணையோ தயிரோ பார்த்தா கிருஷ்ணா அப்படின்றான். எங்கயோ திருடிடுவானோ, இதை பத்திரமா வைக்கணுமே. இந்த பத்திரப்படுத்துறதுல கூட கிருஷ்ண ஸ்மரணம். நமக்கு எத்தனை விஷயங்கள கிருஷ்ண ஸ்மரணம் வருது சொல்லுங்க. நிறைய விஷயம் நமக்கு கிருஷ்ண ஸ்மரணமே வருது கிடையாது. எத்தனையோ தடவை கிருஷ்ணன் இல்லா கேட்டுடும். ஆனா தயிரை பார்க்கும்போதோ பாலை பார்க்கும்போதோ வெண்ணையை பார்க்கும்போதோ எத்தனை தடவை ஆற்றுல பால் பொங்கிருக்கு, எத்தனை தடவை பால் பொங்கும்பொழுது யசோத மடியில கிருஷ்ணன் பால் குடிச்சுட்டு இருந்தா அடுப்புல பால் பொங்கிட்டு கிருஷ்ணனை யசோதை இறக்கி விட்டுட்டு போனா பகவான் பானையை உடச்சா யசோத தாமோதர பந்தனம் பண்ணான்னு யோசனை வந்திருக்கு சொல்லுங்க. பால் பொங்கிட்டு வீணா போச்சு, இப்பதான் பாலா போன ஃபென் போன் அடிச்சது, காலிங் பெல் அடிச்சது, ரொம்ப எல்லாம் ஒன்னும் கொட்டல. வச்சதே அரை லிட்டர் பால், அதுல கால் லிட்டர் தண்ணி, அதுல பொங்கி வழிஞ்சது ரெண்டு ஸ்பூன் பால். இதுக்கு இவ்வளவு பெரிய ஆரம்பாட்டம் வீட்டுக்கு வீடு. ஆஹா இதுதானே கிருஷ்ண லீலா அப்படின்னு அந்த யோசனை வரமாட்டேங்கிறது பாருங்க. அதுதான் வரணும். இந்த பால் பொங்கிடுதா, ஓ அப்ப எங்கேயோ பழைய லீல பண்றான் கிருஷ்ணன் அப்படி அந்த கிருஷ்ண ஸ்மரணம் வரணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது இப்படி பழக, அதுக்காக திரும்ப திரும்ப எல்லாத்தையுமே கேட்கறது. ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் எல்லாமே இதுக்கு தான் கேட்கறது. அவ இதுவே பால் பொங்கும் பொழுது அப்படின்னு நினைச்சுட்டேன்னா தானாகவே சுகம், இதுதான் ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். பகவான நினைச்சுட்டே இருக்கணும், ரொம்ப ஈஸி. டென்ஷனே எடுப்பேன், நீங்க மனுஷால நினைக்க நினைக்க டென்ஷன், உலகம் போகிற போக்க பார்த்தா டென்ஷன் தான். பகவான நினைக்க நினைக்க டென்ஷன் கிடையாது. எப்படி வேணா இருந்தாலும் டென்ஷன் ஃப்ரீயா இருக்க முடியும். அக்குரு அழகா தியானம் பண்ணிட்டு போறா, என்னெல்லாம் நினைச்சுட்டு போறாரோ அப்படியே போறா. கிட்டத்தட்ட பிருந்தாவனத்துக்குள்ள நுழையறா. இத்தனை வருஷம் தியானம் பண்ணாரு பாருங்க, தியானத்துக்கு பலம் என்னடானா, பிருந்தாவனத்துல நுழையும் பொழுது கிருஷ்ண சரண கமலங்களுடைய அடையாளங்கள் தெரியும். கண்கள் ஆனந்த பாஷம் வழியறது அக்குரருக்கா, கிருஷ்ணனோட திருவடி இருக்கே, அத சங்கு சக்கர ரேகைகள்லாம் தெரியறான் பகவான் நடந்த வழியில. உடனே அழகா அங்க பிரதட்சணம் பண்றார், கிருஷ்ண கிருப கிடைச்சு விடுத்து, கிருஷ்ண கிருப கிடைச்சு விடுத்து, நானும் பிருந்தாவனத்தை நுழைஞ்சு விட்டேனே, அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்றா மீரா. பிருந்தாவனத்துல கண்ணன் வளன் அந்த நாள் வந்துவிடாதா, அவனோட ஆடி பாடி மயங்கி ஆனந்தத்தை அனுபவிக்கலாமே அப்படின்றா. இந்த பிருந்தாவனத்துக்குள்ள அக்ரூரர் ஜோரா நுழையிறார், நுழைஞ்சு நேர கிருஷ்ணநாத்துக்கு போறார். இவர் என்னெல்லாம் நினைச்சிட்டு போனாரோ அத்தனையும் சுவாமி பண்றான். இவர் போறார், நமஸ்காரம் பண்றான், அழகா பகவான் எடுத்தவர் ஆலிங்கனம் பண்றான், வாங்கோ உக்காருங்கோன்னு சொல்லி குசலம் எல்லாம் விசாரிக்கிறான். இவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அத்தனையும் நடத்துறாரு. அக்ரூருக்கு நம்பவே முடியும், ஐயோ நான் என்னெல்லாம் நினைச்சேன் அப்படியே பண்ணி கொடுக்கறானே, அப்படியே பண்ணி கொடுக்கறான். அதான் கிருஷ்ணன். அது ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. ஒரு குழந்தைக்கா அம்மா அவ்வளவு அழகா பண்ணி கொடுப்பா, அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன கண்டுபிடி அப்படின்னா, குழந்தை அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும், இதுவா அதுவா அதுவா இதுவா அதுவா அதுவா, அது கூட ரெண்டு மூணு ஆசையை சேர்த்து வேற சொல்லிடும். அது அடுத்த லெவலுக்கு ரொம்ப சமத்து குழந்தைகள்லாம். அம்மா அதுக்கு ஐ இதுவா, நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி நமக்காக கண்ணன் விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கான். நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறது ஒண்ணுதான் அவனுடைய லட்சியம். நம்மள துக்கப்படுத்துறது அவன் லட்சியம் இல்லை, நம்மள கஷ்டப்படுத்துறது அவனோட லட்சியம் இல்லை, நம்ம படாத பாடுபடுறத பார்க்கற அவன் லட்சியம் இல்லை, நம்மளை அழவிடுறது அவன் லட்சியம் இல்லை. அவட ஒரே லட்சியம் நாம சுகப்படுறது, நாம ரியலைஸ் பண்றது, நாம பக்குவப்படுறது, நம்ம அவனை புரிஞ்சுக்கிறது, இது ஒண்ணுதான். அதுக்கான எல்லா விஷயங்களையும் சுவாமி பண்ணிட்டு இருக்க அக்ரூருக்கு அத்தனை சந்தோஷம், அத்தனை சந்தோஷம். அழகா இருந்தார், விடிய விடிய பேசுறார் பகவானும். அழகா களம்பரானவரோட கிளம்பி வரும்பொழுது அக்ரூருக்கு சந்தேகம் வந்து கொடுத்து, இவ்வளவு எல்லாம் கிளீனா போயிட்டு இருந்தோம், ரொம்ப அழகா பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. பகவான் ஐசிண்டு போனா, அவர் நினைச்சதெல்லாம் பேசினா, ஆலிங்கனம் பண்ணிட்டான், குச்சலம் விசாரிச்சான், அவர் கூப்பிட்டோனா வந்துட்டான். திடீர்னு ஒரு செட்பேக், இந்த குழந்தை என்ன பண்ணும் குவளையா பிடத்தை, இந்த குழந்தை எப்படி சாணூரன் முஷ்டிகனிவார்களோட சண்டை போடும், திடீர்னு ஒரு சம்சயம் நமக்கு வரது. ரொம்ப பீக்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு அப்படியே ஒரு நம்பிக்கையே இல்லாம ஆயிடும், அது ஏன் தெரியும், ட்ரையா ஆயிடும். ஆனா ஒரு பயத்துல ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கோவில் போயிட்டு, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்குமே செட்பேக் வர்றது உண்டு. இந்த நம்பிக்கையில ஒரு குறைச்சல், ஒரு திடீர்னு ஒரு சம்சயம் வர்றதுன்றது புராண இதிகாச காலங்கள்ல இருந்து ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பக்தர்கள் காலம் வரைக்கும் உண்டு. அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி வந்தாலும் பயப்படாதீங்க. அப்போ நீங்க பாடு விரும்ப நாமஜபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். கரெக்டா என்ன பண்ணுவோம், பகவானே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும்படியான ஒரு சமயத்தையும் பண்ணிடுவோம். யோசிக்கவே வேணும், டக்கு 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 டக்குன்னு இந்த குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்றதை கேட்டா அம்மா அப்ப ரெடியா இருப்பா. கரெக்டா அது எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, அடுத்த கேள்வி பதில், குழந்தைங்க யானையை பார்த்து அம்மா எனக்கு இப்ப யானை வேணும் அப்படின்னு அம்மா பயப்படவே மாட்டோம். அம்மாக்கள் நினைச்சா ரொம்ப தைரியசாலிகள், யோசிக்காம போய் சொல்லுவா தெரியுமா. கிருஷ்ணன் கூட யோசிச்சுதான் போய் சொல்லுவான். நான் பாத்துக்க அம்மாக்களை மாதிரி பொய் பேசுற லோகத்துல பொய் சொல்லப்பட சமாதானம், ஆனா நியாயமா பார்த்தா பொய், ரொம்ப லாஜிக்கலா பார்த்தா பொய் தான் அது. யானை வேணும், அதுக்கு என்னடா குழந்தை நாளைக்கு வாங்கி கொடுத்தா போச்சு, இன்னைக்கு யானைக்கு உடம்பு முடியலையா, அதை சூச்சு போக போறது ஆய் போக போறது இது யானை சொல்லி ஆதி கழிச்சு வந்துடுவா. ராத்திரி போய் அம்மா நாளைக்கு கன்ஃபார்மா யானை உண்டுடா குழந்தை, அதுக்காக அம்மா யானை அப்படின்னு, யானைக்கு உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான்வா. குழந்தைக்கு அம்மா சொல்லதான் வேத வாக்கு, திருப்பி சாயங்காலம் ரெண்டு ரெண்டு நாள் ரெடி ஆயிடும்வா, அதுக்குள்ள டைவெர்ட் பண்ணிடுவோம், அவ்வளவு யானையை மறந்துடும். எல்லா நேரத்துலயும் எல்லா குழந்தையும் யானை கேட்கும், யானை பொம்மை கூட வாங்கி தர மாட்டோம், ஆனா யானையை வச்சு கதை பண்ணியே ஓட்டிட்டு போயிடுறோம் இல்லையா. அப்ப அந்த அம்மா தயாரா இருக்கா பார்த்தா, அந்த மாதிரி பகவானும் நம்ம எந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அவனும் தயாரா தான் இருக்கான். அக்ரருக்கு மனசுல ஒரு சின்ன யோசனை வந்துடுத்து, எப்படி சண்டை போடுவான், என்னது இது, அதாவது ஒன்னு அடையாத வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அது பக்கத்துல கிடைச்சோம்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு விலை குறையும். இது லோகத்தினுடைய ஸ்வபாவம். நல்லா கவனிச்சு பாருங்க, தீபாவளி 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 தீபாவளின்னு அந்த முன்னாடி வந்து புஷ்ன்னு ஆயிடும். தீபாவளி வந்தவொடனே ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான், அத்தனை ஒரு ஒரு மாசமான கற்பனைகள் கனவுகள் எல்லாம் இந்த ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான் புஷ். அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு எக்ஸைட் ஆனோம், ஒண்ணுமே இல்லை கடைசியில பார்த்தா, கடைசியில் அவ்வளவுதான். இதேதான் எல்லா விஷயத்திலையுமே இப்படிதான் ஆயிட்டுருக்கு நமக்கு. பகவத் விஷயம் வரைக்கும் இதுதான், கோவில் போவோம், குருவாயூர் போவோம், திருப்பதி போவோம், ரொம்ப யோசனை பண்ணி பல நாள் பிளான் பண்ணி எல்லாம் திருப்பதி போக போறேன் எல்லாம் போவோம், போவோம் லைன்ல நிற்போம், அப்பெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். இந்த சுவாமியை பார்த்தா ரைட் போன ஆத்திக்கு அவ்வளவுதான், அது செலிப்ரேட் கூட பண்ண மாட்டோம். பகவானை பார்த்த செலிப்ரேஷன்னா பன்றிபுரத்துல மட்டும்தான், வேற எங்கேயுமே சுவாமியை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்றத நான் பார்த்ததே கிடையாது. அப்ப அட பார்த்தாச்சு, ரூமுக்கு போகலாம், டயர்டா இருக்கு படுத்துக்கலாம், ஊரு கிளம்பலாம், பெட்டியை படக்கியே தூக்கிட்டு இவ்வளவுதான். பன்றிபுரத்துல மகராஷ்டிரியர்கள் மட்டும்தான், வேற யாருமே நான் சொல்ல மாட்டேன். அவளை பார்த்து நம்மளும் கத்துனுட்டோம். வெள்ள வந்த கையை கோத்துண்டு படுக்கி சுத்துவா, சகடி ரைட், அப்புறம் தட்டாமலை சுத்துவா, ஆடுவா பாடுவா குதிப்பா, பாண்டவங்களை பார்த்த செலிப்ரேஷன் பன்றிபுரத்துல. அப்பாடா பகவான் எனக்கு காட்சி கொடுத்துட்டான், பாண்டவன் அழிச்சுட்டு வந்துட்டான், அன்னைக்கு ஆஷாட சுக்ல ஏகாசி என்ன செலிப்ரேஷன் தெரியுமா. நான் உள்ள கோவிலுக்குள்ள போவே இல்லை, பாண்டவனை பார்க்கவே இல்லை, ஜனங்களுடைய அந்த ஆனந்தம், அவ சந்திரபாகால குளிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கையை தூக்கிண்டு விஷால் ரங்கான்னு சொல்றதும் கை குழந்தைய தூக்கிண்டு வயசானவாளை நடந்திண்டு ராமகிருஷ்ண ஹரி வாசு தேவஹரின் ஜபிச்சுண்டு இவ்வளவு கூட்டம் இருக்கு, இங்க எப்படி இருப்போம், ஒரு கவலையும் இல்லை அவளுக்கு. அவ பாட்டுக்கு தலை மேல பேக் வச்சு பேக் பேலன்ஸ் பண்ணிட்டு வேற போறோம், நம்ம தோல்ல மாறினா பத்து பேர் அடிச்சுட்டு போறோம், சாரி சார் 50 ரூபாய் சாரி சொல்ல வேண்டியது. தலைக்கு மேல பேக வச்சுட்டு பிடிச்சு கூட இல்ல, அவ பாடு இப்படி திரும்ப அப்படி திரும்ப அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, பாண்டகன் தூக்கிட்டு போறா அவ பேக ஜம்புன்னு சௌக்கியமா. அப்ப அதை செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா. பல விஷயங்கள்ல பாருங்க, கோவில் போனோம் நல்ல சுவாமி தரிசனம் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அனுபவிக்கணும். திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்றோம், நல்ல அழகான ஒரு அனுபவம் கிடைக்கிறது, உடனே டக்குன்னு கிளச்சிட்டு அடுத்த விஷயத்துக்கு ஓடிடும். காத்தால எழுந்துக்கும் போது கூட ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா பகவத் தியானம் பண்ணுவோம், அப்படியே நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா கர்ம யோசிதா நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்காக தான் ரொம்ப சமத்தா 15 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் கடிகாரத்தை ஃபாஸ்டா எல்லாம் வச்சிருக்காரு. எவ்வளவு புத்திசாலித்தனம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு, கொஞ்சமா நெஞ்சமா அதிமேதாவிகளா இருக்கும் ஒண்ணும் கரெக்டா வச்சிருந்தா கூட மனசுக்கு பயப்படும் சொல்லி 15 நிமிஷம் முன்னாடி வச்சு 15 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லி செல்ல தூக்கம் தூங்கி என்னெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் பண்றோம். அது கூட வேற 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸா உட்காந்துருங்க, காத்தால எழுந்து உட்காந்துருங்க, ஏதோ ஒரு பகவத் விஷயம் லீலைய சும்மா அப்படின்னு நினைங்க. வெறுமை பெருசா அவங்க ஸ்லோகம் தெரிய வேண்டாம், ஸ்தோத்திரம் தெரிய வேண்டாம், ஓ அக்ரருக்கு இப்படி பண்ணா, சூதனாருக்கு இப்படி பண்ணா, வெறுமை ஜஸ்ட் நீங்க எப்படி உட்காந்து ஜபமாலையை வச்சிருந்து சின்முதிரை வச்சிருந்து பத்மாசனம் போட்டுண்டு யோகி பொசிஷன் ஒன்றும் வேண்டாம், படுத்துட்டு கூட சும்மா ரிலாக்ஸ்டா ருட்டீன் ரைட், நீங்க தான் பண்ணணும் இந்த ருட்டீன், நீங்க தான் பண்ணணும். இதுக்காக உட்காந்து இதை பண்ணணும் அதை பண்ண எழுந்தவொடனே தீ ஓடப்படாது, இந்த தேனிங்க ஒயின்னு ஓடப்படாது, கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுடுங்க ஒரு 5 நிமிஷம். இது நீங்க தியானம்னு சொல்லிக்கோங்க, மெடிடேஷன் சொல்லிக்கோங்க, ரிலாக்ஸேஷன் என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, டெக்னிக்கலா என்ன வேணா சொல்லிக்கோங்க, சிம்பிளா 5 நிமிஷம் பகவான் நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான். நீங்க குளிக்க வேண்டாம், பல் தேய்க்க வேண்டாம், அப்புறமா பண்ணிக்கோங்க, எல்லாம் முன்னாடி பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அந்த குளிக்கிறது ஒரு டென்ஷன், டைம் ஆயிடுத்து துண்ட போகணும், 5 மணிக்கு ஆச்சு குளிச்சிடணும். அதே என்ஜாய் பண்ணுங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். பகவத் விஷயம், கோபிகள் பாருங்க குளிக்கிறத என்ஜாய் பண்றா, தயிர் கடையறத என்ஜாய் பண்றா, பகவான் வெண்ண திருடினா என்ஜாய் பண்றா, அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதையும் என்ஜாய் பண்றோம். நம்ம பகவானை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதை கூட என்ஜாய் பண்ணல பாருங்க. பகவான் ஏன் தான் படுத்துறானோ தெரியல அப்படின்னு கோபிகள்லாம் என்ஜாய் பண்ணி சொல்றா. யசோதா ரொம்ப படுத்துறாண்டி உன் பிள்ளை அப்படின்றா, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கோபியாஜினம் எல்லாம் கம்ப்ளைண்ட் தான் ஃபுல்லாவே, கிருஷ்ணனை பத்தி கம்ப்ளைண்ட், ஏண்டா நேக கிம்பதக, இது உனக்கு வரமா தெரியலையாடா, ஏண்டா இப்படி பண்றா கிருஷ்ணா, என்ஜாய் பண்றா, எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான். அவனை பத்தி குறை சொல்றது கூட என்ஜாய்மெண்ட் தான். நம்ம ரசிக்கணும், ரசிக ஸ்வபாவம், ரசிகா புவிபாவுக்காக. பாகவி யாருக்குன்னா ரசிக ஜனங்களுக்காக. பக்தின்றது ரசிக ஸ்வபாவம், ஜஸ்ட் என்ஜாய் எல்லாத்தையும், ரிலாக்ஸா விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு என்ன தோன்ற, ஏதோ ஒரு லீலை, ஏதோ ஒரு கோவில் போயிட்டு வந்தது, வெறும யோசிக்கும் அவ்வளவுதான். உங்க ருட்டீன் எல்லாம் அப்படியே தான் இருக்க போறது. நீங்க தான் பல் தேய்க்கணும், நீங்க தான் குளிக்கணும், நீங்க தான் பால் காய்ச்சணும், நீங்க தான் ட்ரெஸ் போட்டுக்கணும், நீங்க தான் ஆபீஸ் போகணும், நீங்க தான் வீட்டு வேலை பண்ணணும், இதுல மாற்றமே கிடையாது. இதை ரிலாக்ஸா பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். சாதாரணமா தேமேன்னு இன்னைக்கு எழுந்திருக்கோமே, இதுவே ஒரு சுகம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேங்க்ஸ் சொல்லுங்க. 5 நிமிஷம், 1 நிமிஷம், ஒரு 60 செகண்ட்ஸ் என்ன பண்ணிட போறீங்க? நீங்க ஒன்னும் பண்ணிட போறது இல்ல. ஒரு பெருசா ஒண்ணு சாதி, உலகத்தை திருத்தது நம்ம யாரும் வரல, நம்மள ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கும். நீ யாரையும் திருத்த வேண்டாம், யாரையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க சரியாக 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 எல்லாம் தானா சரியாகும், எல்லாம் தானா சரியாகும். நீங்க மனச அலட்டிக்க வேண்டாம், மனச அலட்டிக்க வேண்டாம். பகவான் தானா வழி விடுவான். அக்குற நினைச்சுட்டா சின்னடா அது, இந்த குழந்தை என்ன பண்ண போறான், எப்படி பண்ணுவான், அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது, எப்படி பண்ணுவான் தெரியலையே, எல்லாரும் என்னமோலாம் சொல்ற, பட் பெருசா ஒன்னும் ஒரு பெரிய மிராக்கிளஸா அவங்ககிட்ட நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அழகா சந்தியா வந்த நேரம் எல்லாம் வருது, ஜோரா யமுனையில இறங்குற. அப்ப கூட கிருஷ்ணனும் பலராமனும் இறங்க மாட்டேங்கிற, இவ்வளவு இறங்க வேண்டியது தானே. இவனுக்கோ யமுனா ஆத்தங்க நன்னா பிடிக்கும், தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்றான். ஆனா ஜம்னு பகவான் உட்கார்ந்து இருக்கான், அவர் சொல்ல சமத்தா உட்கார்ந்து இருக்கான். பகவான் ரொம்ப சமத்தா இருக்கேன், இப்ப கவலைப்படாது, பகவான் எப்பவுமே ரொம்ப சமத்து தான். அழகா போறார், இந்த யோசனையே போய் எல்லாம் பண்றார், முங்கறார் யமுனையில முங்கறார். முங்கி பார்த்தா பக்கத்துல யாரும் திடீர்னு படுத்துட்டு இருக்கா, என்னடா அது யாரோ படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்தா, ஆதிசேஷன் மேல அனந்த சைனனாக பத்மநாபனாக பகவான் ஜம்னு படுத்துட்டு இருக்கான். அழகா சிரிக்கணும், டக்குன்னு தூக்கி வாரி விட்டு தெரியும், இவ்வளவு பக்கத்துல பெருமாளை பார்த்தா பயமா தாங்க இருக்கும். அது எவனைக்குள்ள அப்படி ஒரு கோவில் இருக்குன்னு தெரியாது, அங்க உள்ள மூர்த்தி இருக்குன்னா ஒரு தைரியமா சரி உள்ள போய் பாக்கலான்னு இருக்கும், அதுவும் கிடையாது. திடீர்னு எவனைக்குள்ள முங்கினா சுவாமி தெரியுறாரு, தூக்கி வாரி போட வெளில வந்து பாக்கிறார், சதத்தை பாக்கிறார். தேமேன்னு பலராமனும் கிருஷ்ணனும் உட்கார்ந்து இருக்கா, இப்படி ஏதோ சின்சியரா பேசிட்டு இருக்கா, சிரிச்சுண்டு ஒன்னும் புரியல. திரும்பியும் முங்கிறார், திரும்பியும் உள்ளுக்குள்ள பகவான் ஆச்சரியமா ஆதிசேஷன் மேல அனந்த சேனனா காட்சி. அந்த ஆதிசேஷன் தான் பலராமன், இவன் தான் நாராயணன் தான் கிருஷ்ணன். பாக்கறா உடனே அவருக்கு புரிஞ்செடுத்து, ஓ இவனை பார்த்த உடனே சாதாரணமானவன் நம்ம நினைச்சுட்டோம், இல்ல இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்செடுத்து. அதுக்கு அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு வர பகவான் கேட்கிறான், என்ன அக்ரூரே ஏதோ காணாததை கண்டா போல இருக்கேறிய அப்படின்னா, அவர் சொன்னார் எதை காணணுமோ அதை கண்டுட்டு வந்தேன் அப்படின்னா. பகவான் தானே தன் பலத்தை காட்டி கொடுத்தான், தானே தன் பலம். அது பாருங்க, அவர் கிருஷ்ணன் கூட தான் இருக்கார், ஆனா அவருடைய சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் எல்லாம் இருக்கு பாருங்கோ, அதை கரெக்டா பண்றார். அந்த சமயத்துல அவருக்கு ஒரு பகவானுடைய காட்சி, தெய்வீகமான தரிசனம், ஜோரா அந்த தரிசனம் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கையை கொடுத்துடுத்து, தெம்ப கொடுத்துடுத்து. இந்த ஒரு நாளைக்குள்ள எவ்வளவு அனுபவங்கள் பாருங்க அக்குருக்கு, இந்த ஒரு நாள்ல இத்தனை அனுபவங்களுக்கு 11 வருஷம் அவர் நாமஜபம் பண்ணிருக்காரு, நல்லா ஞாபகம். ஒரே நாள் லைனா மாத்தி மாத்தி கிடைச்சது வா அப்படின்னு இருக்கோன்னா, இன்னைக்கு 11 வருஷம் அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிருக்கார், அவர் பாட்டுக்கு அந்த டியூட்டிஸ் என்ன உண்டோ பண்ணிருக்கார், புலம்பாம நொந்து போகாம தலையெழுத்து இந்த பாஸ்கிட்ட வேலை பண்ணி தொலைய வேண்டியிருக்கு, எப்படாப்பா வீக்கெண்ட் வரும், இந்த மாதிரிலாம் ஒரு புலம்பலும் புலம்பாம இந்த லேடிஸ் எல்லாம் வெடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியல. புருஷா சொல்ல என்னதான் பண்ணி தொலைந்தரல ஆபீஸ்ல கூட இருக்கவா சரியில்லை, ஆபீசர் சரியில்லை, பாஸ் சரியில்லை, சபாநிலை சரியில்லை, எல்லாரும் சரியில்லை, நம்மளும் சரியில்லை, அது மட்டும் ஒத்துக்க மாட்டோம். நம்மளும் சரியில்லைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறானே, எல்லாம் சரியில்லை, எல்லாம் சரியில்லை, சரியில்லை, சரியில்லைன்றோம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நெகட்டிவ் யோசனையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு நாம அது ரொம்ப முக்கியம். நீங்க என்னன்னா வாடுகளை எல்லா சமயத்திலையும் பாசிட்டிவா, அதுக்குதான் பக்தி, அதுக்குதான் நாமஜம். கம்சனோட இருந்தாருன்னா கம்சன் நெகட்டிவாவே இருக்கட்டும், நம்ம பாசிட்டிவா இருந்துட்டு போயிடுவோமே. அந்த கம்சன் தானே இவரை அனுப்பினா, கம்சன் தானே இவரை ஜோரா நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பினா. அப்ப அவர் கம்சனோட இருந்ததும் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. நம்ம இவாளோட இருந்துட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. ஒரு சக்கரோட விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னோட இருந்த என்ன சுகத்தை கண்ட 20 வருஷம் பலாத பாடுபட்ட அந்த பாசோட இருந்து கிடையவே கிடையாது. அது ஏதோ ஒரு நன்மை இருக்கு. நல்லது இல்லாமல் நம்ம யாரையும் மீட் பண்ணல, நல்லது இல்லாமல் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வருஷங்களாகலாம், சிலது புரியாமலே கூட நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு என்னமோ நல்லது நடந்துண்டுதான் இருக்கு, துளி கூட சந்தேகம் வேண்டாம். அக்குறை இவ்வளவு வருஷம் இருந்தேன், 11 வருஷம் 11 வருஷம் வச்சுக்கோங்க, ரஃபா கிருஷ்ணனுடைய காலகட்டத்தை மட்டும் வச்சுட்டு பார்ப்போமே. 11 வருஷம் உலகத்திலேயே மோசமான பாஸ் கம்சன் தான். 11 வருஷம் வீணா போயிடுது. சாதாரண பல இடங்கள் நம்ம சொல்லுவோம், 11 வருஷம் வீணா போயிடுது, இவாளோட இருந்தேன், லைஃப் முன்னேறவே இல்லை, என்னென்னமோலாம் சொல்றோம். அக்குரோட பார்த்தா லைஃப் அப்படியே தான் இருந்தேன், பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா சேர்த்து வச்சு கிருஷ்ண தரிசனம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படியே கிருஷ்ணன் எல்லாத்தையும் வதம் பண்ணியாச்சு, அழகா கிருஷ்ண நிறத்தில் வந்துட்டா கிருஷ்ண கூடவே இருக்கா அக்குரோர். 11 வருஷம் கம்சனோட இருந்தபொழுது பண்ண ஒரு நாமஜபம், ஒரு கர்மா, ஒரு ஸ்ரத்தை, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு ஆயுசு முழுக்க கிருஷ்ணனோட இருக்கிற பாக்கியம். பகவான் மதுராலயம் துவாரகா போனா துவாரகைக்கும் ஐஷண்டு போயிட்டான் அக்ரூரோட. இதுல வேற ருக்மிணி கல்யாணம் அக்ரூர் வரைக்கும் போட்டி வருது, கிருஷ்ணனோட போட்டி போற அளவுக்கு பெரிய ஆகிட்டார். பாத்துக்கோங்க, ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கற அப்பா சொல்லியிருக்கான். ருக்மிணி சாரி சத்யபாமா, கிருஷ்ணா சத்யபாமா விஷயத்துல அவ்வளவு போட்டி வருது. அக்குரு எனக்கு தரேன்னு நானே அப்படின்னு வருத்தப்படுற, செமந்தகமணி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. பகவான் செமந்தகமணிக்கு அத்தனை பேரை படாத பாடுபடுத்தினான், அக்குரை மட்டும் அனுகிரகம் பண்ணி விட்டு விட்டுட்டான். அப்ப அந்த 11 வருஷம் அவருடைய அந்த தவம் எவ்வளவு தூரம் கிருஷ்ணனோட இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பார்த்தேன். சோ இவ்வளவு நாள் நீங்க அந்த வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமா ஒரு பிரயோஜனம் இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு கிருஷ்ணானுகிரகம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்ச எல்லாத்திலயுமே ஒரு கிருஷ்ண பிரசாதம் இருந்துட்டு தான் இருக்கு. அதுதான் உங்களை பல இடங்களுக்கு ஐஷன் போயிருக்கு. பிருந்தாவனமோ, பண்டரிபுரமோ, திருப்பதியோ, ஸ்ரீரங்கமோ, எத்தனையோ கோவில்கள் பெயர்கள், எத்தனையோ உத்தமமான ஹரித்வார், ரிஷிகேஷ், குருக்ஷேத்திரம், நிறைய இடங்கள் பெயர்கள், பக்கத்துல இருக்க மகாலட்சுமியா இருக்கணும், சித்தி விநாயகர், என்ன வேணாம், இது எல்லாமே சைட்ல சைட்ல நடந்துட்டு தான் இருக்கு. பகவத் அனுகிரகம்ன்றது ஒரு சைட்ல ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபுளோ ஓடிட்டு தான் இருக்கு. இந்த ரயில்வே டிராக் மாதிரி தான், ஒரு பக்கம் லௌகிக விஷயங்கள் ஓடிந்துருக்கு, இன்னொரு பக்கம் பகவானோட விஷயங்கள், இதுக்கு மேலதான் லைஃப் என்று ஓடிந்துருக்கு. அண்ணன் ஞாபகம், இது இல்லாம ஓடல. இந்த ரெண்டு டிராக் இருக்கு இல்லையா ரயில்வே டிராக்ல, ஒன்னு உங்க லௌகிக பிராரதம், இன்னொரு பக்கம் பகவத் அனுகிரகம், இதுக்கு மேலதான் உங்க வாழ்க்கைன்ற டைம் எவ்வளவு தூரம் ஓடிந்துருக்கு, இனிமேலும் ஓடப்போடுது. சோ பகவத் அனுகிரகம் அப்படின்றது கன்ஃபார்மா இருக்கு. யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு பகவான் ப்ரூவ் பண்றான். அக்குற நினைச்சு நினைச்சு அழற பகவானோட அவ்வளவு விஷயங்கள் பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு அழகா, கிருஷ்ணா இந்த 11 வருஷம் நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நான் பண்ண 11 வருஷத்துக்கு இவ்வளவு வருஷம் அனுகிரகம் பகவான். 11 வருஷம் சுவாமியை பார்க்கல, பெரும தியானம் பண்ணிட்டு இருந்தார், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார், தன் கர்மாவை பண்ணிட்டு இருந்தார். இந்த 11 வருஷத்துக்கு பகவான் எத்தனை வருஷங்கள் அனுகிரகம் பாருங்க, மல்டிபிள் தான் எல்லாமே. பகவான் கிளம்புற வரைக்கும் அக்ரூருக்கு மாத்தி 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 அனுகிரகம். அக்ரூர் பகவான் அஸ்தினாபுரம் வரைக்கும் அனுப்புறான், நம்பிக்கை வச்சுதானே. கம்சன் தூது அனுப்பின அதே அக்ரூர கிருஷ்ணனும் தூது அனுப்புறான், நீ போய் பார்த்துட்டு வா, எல்லாரும் கிருஷ்ண தூதனா? ஆமா கிருஷ்ண தூதன். கண்கள் ஆனந்த பாஷம் வழியறது அக்ரூருக்கு, நான் கம்சனுடைய தூதுவனா, கிருஷ்ணன் அழிக்கிறதுக்காக கூட்டு வந்தேன், ஆனா அதே பகவான் இன்னைக்கு தன்னுடைய தூதுவனா என்ன அனுப்புறான். பகவான் எப்பேற்பட்ட கிருப பண்றான் பாத்துக்கோங்க, எத்தனை அழகா ஒரு டிரான்சிஷன் பாத்துக்கோங்க. கம்சனுடைய தூதுவனா போனவ இப்ப கிருஷ்ணனோட தூதுவனா, கிருஷ்ண பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஜோரா அஸ்தினாபுரம் போற. அப்ப பகவானுடைய கிருபை எத்தனை அழகா ஜோரா போயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. அப்ப கவலையே பட வேண்டாம், நீங்க பாட்டுக்கு அழகா நாம ஜபம் பண்ணிண்டு உங்க கர்மாவை பண்ணிட்டு இருந்தேன்னா போதும், மற்றது எல்லாம் சுவாமி பாத்துக்கிறார். இப்போ ஒரு அக்குற லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது பாருங்க, மோசமான பாஸ்கெட் இருந்தார் ஆனாலும் தன் கடமையை பண்ண, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பகவான் தன்னுடைய முக்கியமந்திரியாகவும் வச்சுண்டு அத்தனை ஒரு அனுகிரகம் அக்ரூரருக்கு பண்ணான் அப்படின்னு காணக்கிறது. அப்ப யோக க்ஷேமம் வகாம்யகம், சந்தேகமே வேண்டாம். விதுர அக்ரூர் சொல்றா விதுர, இவெல்லாம் வந்து பயங்கரமான சுச்சுவேஷன்ல இருந்துட்டு பகவான் அனுபவிச்சுவா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கிடையவே கிடையாது, நம்மளும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கும், நமக்குலாம் கம்சன் திருதராஷன் மாதிரி நல்லவாள்லாம் கிடைக்கவே இல்லை. இவ்வளவு அவள்லாம் கிடைச்சா உடனே சீக்கிரம் அனுபவிச்சிருமோ என்னமோ தெரியல, இரண்யகசிபு இருந்தா கடகடன் சம்பேன திருஷ்யத்தை வந்துருமோ என்னமோ தெரியல, ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாவே இருந்திருக்கும். வித்ரர் பாருங்க, ஆச்சரியமான கிருஷ்ண பக்தா, நம்ம செலக்டிவா சில பேர் சொல்லிட்டு இருக்கேன், அவள்லாம் அவா பாட்டுக்கு பக்தி பண்ணா, அவா பாட்டுக்கு நாமஜபம் பண்ணா, அவா பாட்டுக்கு பகவத் அனுகிரகத்தை அனுபவிச்சுட்டு கர்மாவை பண்ணா, பகவானே அவளை ஒவ்வொரு விதமான இக்கட்டான சூழ்நிலையும் காப்பாத்துறான், ஒவ்வொரு வேட்டிலும் அவ வாழ்க்கையில ஒரு டிரான்சிஷனை கொடுத்துட்டு தான் இருக்கான். சோ நம்ம வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, எல்லாமே பகவானுடைய கிருபையினாலே வந்த மாற்றங்கள் தான். வித்ரர் ஹஸ்தினாபுரத்தினுடைய மகாமந்திரி, திருதராஷ்டிரம் தான் பாஸ், புள்ள சின்ன பாஸ் சொல்ல பிக் பாஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, பிக் பாஸும் சரியில்லை அது பெற்றதும் சரியில்லை. இவா ரெண்டு பேர் கூட வேலை பண்ணிட்டு இருக்க, இவா ரெண்டு பேர் கூட வேலை பண்ணிட்டு இருக்க, இதுக்கு நடுவில் பீஷ்மர் ஒரு பக்கம், கிருபாச்சாரர் ஒரு பக்கம், துரோணாச்சாரர் ஒரு பக்கம், இது பக்கம் இன்னொரு பக்கம் பஞ்சபாண்டவர், ஆள் ஆளுக்கு அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கா. ஆனா அவர் பாட்டுக்கு கிருஷ்ண தியானத்தோட ஜேமேன்னு இருக்கார், ரொம்ப கஷ்டம். அந்த சமத்துவம் யோகம் உச்சத்தை அப்படின்ற பகவான் கீதல சமபாவனை, அவர் திருராசங்கிட்ட இருக்கும்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கார், பாண்டவாஜிட்ட இருக்கும்போது ஒரே மாதிரிதான் இருக்கார், அவளுடைய ஆட்டிடியூட் மாறும்பொழுது இது சரி இது தப்பு ரொம்ப கிளீனா பேசுறார், பயப்படவே பயப்படாம தைரியமா இருக்கார் வித்ரர். எந்த இடத்துலயும் வித்ரர் பயந்தார் அப்படின்னு காண கிடைக்கல. ஏண்டானா விடாத நாமஜபம், விடாம நாமஜபம், கிருஷ்ணா 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 வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. கிருஷ்ணன் முன்னாடியே பிறந்தவர் தான் வித்ரர்லாம், முன்னாடில இருந்து அந்த பகவத் தியானம் பண்ணிட்டு தான் இருக்க, அவர் பாட்டுக்கு தன் பூஜை உண்டு, ஹஸ்தினாபுரத்துடைய மகாமந்திரி என்னென்ன உண்டோ அது பண்ணிட்டு இருக்கார், ஒவ்வொரு நாளும் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார், பகவான் பிறந்த லீலைகள்லாம் கேட்டு இருக்கார், ஆச்சரியமா பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் போய் மதுரா போகல, இவர் பிருந்தாவனத்துக்கு போகல, மனசுக்குள்ள அந்த கிருஷ்ணஸ்மரணம், நம்ம தனித்தனியா போய் போய் நீங்க பாட்டுக்கு ஆத்துல இருந்துட்டு பகவத் தியானம் பண்ணுங்க, பகவான் நேரம் கிடைக்கும்போது ஒன்னு தானே வருவான், இல்லாட்டி உங்களை அழிச்சுட்டு போவான். பிருந்தாவனமே கண் வந்து கூட்டுமரம் என்னதானே இருக்கும், பல நாள் போகவே இல்லை, எங்க ஆத்துக்கார்ட சொன்னா கேட்கிறாரா, மாமியார் சொல்ல தாங்க முடியல, ஒண்ணுமே சொல்லாதீங்க, எந்த ஒரு கமெண்ட்ஸுமே வேண்டாம், நீங்க பாட்டு இருக்கிற இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணுங்க, சுவாமியே பிளான் பண்ணி அழிச்சுட்டு போவார் இல்லாட்டி அவனே வருவான், ரெண்டுல ஏதாவது நடக்கும். அப்புறம் அவன் தானே பிளான் பண்ணி அழிச்சுட்டு போனான், அதே கிருஷ்ணனே தூது போறேன்னு வரான், பகவான் தானே பாண்டவர் தூதனா வரான், என்ன ஒரு கிருபை பாருங்க. என்னடா குந்தி கிருஷ்ண பூரணமா நம்பினா, கிருஷ்ணா உனக்கு தெரியும் என் குழந்தையோட வாழ்க்கை, உனக்கு தெரியும் என் வாழ்க்கை, உனக்கு தெரியும், நீ பார்த்துக்கோ, நீ சரி பண்ணி கொடு, என் குழந்தைகள் உன் பொறுப்பு, இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வரணும். இதெல்லாம் நம்ம என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள், என் சரீரம், என் வாழ்க்கை, என் அவமானம் இப்படின்னு போதா டென்ஷன் ஜாஸ்தி. இது உன் குடும்பம், உன் குழந்தைகள், உன் பொறுப்பு, உன் அவமானம். திரௌபதி ஆனால் ரெண்டு கையை விட்டார், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு தன்னுடைய அவமானம்னு அவ பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் டென்ஷன் ஆச்சு, எல்லார்கிட்டையும் புலம்பினா அழுதா ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, தன்னுடைய சரீர பலத்தினால பிரயத்தனப்பட்டும் நடக்கல. போடா கிருஷ்ணா எனக்கு என்ன போச்சு உனக்கு பாத்துக்கோ அப்படின்னு ரெண்டு கையை விட்டா ஓடி வந்து சுவாமி பிடிச்சுட்டான புடவை அச்சுச்சோ கையை விழுந்துட போறது. திரௌபதி மானம் போகாதா, இவர் மானம் கப்பலை இடுமா, ஏன்னா கிருஷ்ணான் கூப்பிட்டா வரலையோன்னோ, அதான் சொல்லுவார் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்தர்னு, இந்த திரௌபதியை காப்பாத்தினது, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணது, பிரகலாதனுக்கு கிருப பண்ணது, இதெல்லாம் சுவாமி தன் பேரை காப்பாத்தின்றார் அப்படின்றார். அன்னை காப்பாத்தல அப்படின்னா சுவாமி இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த மூணு விஷயத்தையும் சுவாமி தன்னை தானே காப்பாத்தின்றார், திரௌபதியை காப்பாத்தல, திரௌபதி காப்பாத்துறேன்னு சொல்லி தன் மானத்தை காப்பாத்தின்றார், கஜேந்திரனை காப்பாத்துறேன்னு சொல்லி தான் ஆதி மூலம் நிரூபணம் பண்ண, பிரகலாதன் சம்பேன திருஷ்யத்தையே சொன்னா ஆவிர் பவிச்சு வந்ததுனால தான் எல்லா இடத்துலயும் இருக்கே நிரூபணம் பண்ண. இவா மூணு பேரும் பகவானுடைய மானத்தை காப்பாத்ததுக்கு ஒத்தாசை பண்ணார்கள் அப்படின்ற பெரியவாள். அப்ப அவ்வளவு வசத்தியா அந்த சுவாமி அவனுடையது நீ பாத்துக்கோ. திரும்பியும் சொல்ற மனசுனால உங்க குழந்தைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்கோ, அவளை வளர்க்க வேண்டிய முறையை வளங்கோ. கிருஷ்ணா இது ஒன் குழந்தை, எத்தனை வருஷம் நம்ம குழந்தைய வளர்க்க முடியும் சொல்லுங்க. நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு யோசிக்க முடியும் நம்ம குழந்தைகளை பத்தி சொல்லுங்க. நம்ம அப்ப நம்ம காலம் வரைக்கும் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அப்ப சுயநலம் தானே. நான் இருக்க வரைக்கும் ஒழுங்கா அப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு செல்ஃபிஷ் ராட்சச கூட்டம் பாத்துக்கோ. நான் சொல்ற ரொம்ப பயங்கரமா இருக்கும் வார்த்தைகள். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் ஓரியன்ட் மட்டும் தானே பாக்கணும். ஒரு லெவல் வரைக்கும் நல்லா இருக்கும் நினைக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே யோசிக்க முடியல. ஆரம்பத்திலேயே பகவானே இது உன் குழந்தை நீ பாத்துக்கோ, உண்மைதானே அவனோட குழந்தை தானே நீ பாத்துக்கோ. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடத்திலேயும் எல்லா நிலைமைகள்லையும் நீ தான் இந்த குழந்தைக்கு அப்படின்னா அவன் எல்லாத்தையும் பண்ணுவான். அதனால்தான் பகவான் தானே தூது வர பஞ்ச பாண்டவர்களுக்காக பெரிய ராஜாதி ராஜன் துவாரகாதீசன் ஏதோ சும்மா வேலை வெட்டி இல்லாதவன் இல்ல, ரொம்ப பெரியவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அது ஒரு பக்கம் பூமியிலும் பெரிய ராஜன் துவாரகாதீசன். இந்த அஸ்தினா பஞ்சபாண்டவாளுக்காக ஒரு இடம் வாங்கி கொடுக்குறது அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா பக்தாளுக்காக வரான். ஏன்னா குந்தி கிருஷ்ணா இது உன் குடும்பம், இவர்கள் உன் குழந்தைகள், நீ பார்த்துக்கோ. யோகக்ஷேமம் வகாம்யகம். எப்பெல்லாம் உங்களுக்கு உங்க கூட இருக்கவளை பத்தி ஒரு டென்ஷன் இல்லாட்டி ஒரு கவலை ஒரு பயம் நிச்சயமா வரும். வரலன்னு சொன்னா நம்ப மாட்டோம், கேரண்டியா வரும். வரும்பொழுதெல்லாம் கிருஷ்ணா இதை நீ பார்த்துக்கோ, கிருஷ்ணா இதை நீ பார்த்துக்கோ, கிருஷ்ணா சும்மா சொல்லி பாருங்களே. கொஞ்ச நேரத்திலேயே மனசுல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இப்ப தானாகவே பகவான் அழகா அவளுக்கு புரிய வச்சுடுவான். நம்ம சொல்லுவோம் எவ்வளவு சொன்னாலும் புரியறதே இல்லை. அப்ப நம்ம சொல்ற மெத்தடு சரியில்லை. இல்லைன்னா அவளுக்கு நம்ம சொன்னா பிடிக்காது. ரெண்டு தானே இருக்கு, யாருக்கும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, நமக்கும் பிடிக்காது. நமக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்கும், அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும், யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. லோகத்தினுடைய சுபாவம். இப்ப நீங்க பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா அவன் உள்ளுக்குள்ளேந்து அவளுக்கு புரிய வச்சிடும். கம்சன் அழகா உள்ளுக்குள்ளே சுவாமி தானே தூண்டின. அப்படி கம்சனுக்கு போய் நல்ல புத்தி வந்து அக்ரூரை நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல தோணுமா? ரகசியமா அவர்கள் ஒரு கத்தியை கொடுத்து கிருஷ்ணோட பேசி ராத்திரி குத்திடுங்கன்னு சொல்ல தோணும் இல்லையா? ஏன்னா பூதனா முதற்கொண்டு இத்தனை பேர் இப்படிதான் பிளான் பண்ணி அமைச்சிருக்கான். சகடாசுரன், திருணாவர்தன், அகாசுரன், பகாசுரன் எல்லாம் பாருங்க. ரகசியமா இப்படி போய் கொண்டுடு இப்படிதான் அனுப்பினான். அந்த மாதிரி அழகா அவர்கிட்ட விஷத்தை நன்னா தோச்சு ஒரு கத்தியை கொடுத்து கிருஷ்ணனோட பேசி நல்ல நம்பிக்கை வந்து ராத்திரி கிருஷ்ணன் இடுப்பில் ஒரு குத்து குத்திருங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லவே தோணவே இல்லையா கம்சனுக்கு? ஏண்டானா உள்ளுக்குள்ளேந்து கிருஷ்ணன் சொன்ன நீ அனுப்பு, நீ அனுப்பு, நீ அனுப்பு. அவனுக்குள்ளேயும் அந்தரியாமை பகவான் தான். சோ அப்ப என்ன ஆகுறதுன்னா நம்ம பகவத் தியானம் பண்ணும் பொழுது அவனிடத்துல பொறுப்பு ஒப்படைக்கும் பொழுது அவன் தானா அந்த காரியத்தை எடுத்து நின்று பண்றான். யோக க்ஷேமம் பகாம்யா. இப்ப நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை பொறுப்பா கொடுத்தா அது நல்லபடியா முடிக்கணும்னு ஒரு தேகம் நமக்கு இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அது பண்ணி காட்டணும் அப்படின்னு. நமக்கே இருக்குன்னா சுவாமி இருக்காத? நமக்கும் எல்லா காரியத்திலும் அப்படி ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது. சுவாமி ரொம்ப பொறுப்பா இருக்கிற ஆதிகாலமே இன்னி வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு பொறுப்பை தட்டி கழிச்சதே கிடையாது. கடனேன்னு பண்ணதில்லை, தலையெழுத்துன்னு பண்ணதில்லை, ஆசையோட தான் பண்ணிருக்க. அப்ப சுவாமி கிட்ட நாம பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அவர் நடத்துவார். உன் இஷ்டம் என் இஷ்டம் சார் ரமண மகரிஷி. அழகான வார்த்தை, நான் நினைச்சு நினைச்சு அசந்து போயிருக்கேன். நீங்க சமயத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத நடக்கிற லைஃப்ல உங்களால ஒத்துக்கொள்ள முடியாது நடக்கிறதா, சரி உன் இஷ்டம் என் இஷ்டம் விட்டுடும் போல சொல்லி பாருங்க. தானாகவே எந்த ரீசனுக்காக நடக்கிறதுன்னு புரியும். புரியலன்னா கூட மைண்ட்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சும், ஆ ரைட் ஏதோ நல்லது இருக்கு அப்படின்னு. உன் இஷ்டம் என் இஷ்டம் அந்த மாதிரி ஆச்சரியமா பகவான் கிளம்பிட்டான். ஜோரா தூது வரான் ஹஸ்தினாபுரத்துக்கு, பாண்டவர் தூதனா வரான். அழகா வந்தாச்சு, துரியோதனை அரெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறான், ஒண்ணும் நடக்கல. பகவான சாப்பிடுன்னு எல்லாரும் கூப்பிடுறான், சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லிட்டான். நேர புத்திரநாத்துக்கு வர அவர் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நிவேதனம் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. ஆசையோட கிருஷ்ணா சாப்பிடுறா, டெய்லி கூழ் தான் குடிக்கிறாராம் அஸ்தினாபுரத்தினுடைய மகாமந்திரி. அழகா பகவான வாத்துக்கு வந்து கதவை தட்டுறான். சரி யாரோ கதவை தட்டுறாளே, நிவேதனம் பண்ணியாச்சு, கிருஷ்ணன் நிவேதனம் பண்ணி இவர் சாப்பிட போற கதவை தட்டியாச்சு. யாரோ கதவை தட்டுறாளே, அப்படின்னு வந்து ஆசையா கதவை திறந்தா பிரத்யக்ஷமா எடுப்புல கைய வச்சிருந்து பாண்டரங்கனா கிருஷ்ணன் நிக்கிறான். நீ பாட்டு நாமஜம் பண்ணுங்களே, ஒரு நாள் கதவை தட்டி பகவான் காட்சி கொடுப்பான். நீ தேடினா போக வேண்டாம், எங்க தேடுறது? நம்ம இங்க இருக்கோம்னா ஆத்துல இங்க தேடலாம். பகவான் இல்லாத இடம்னு கிடையாது, அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்க மரம் நிறைந்த பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்கான். எங்க தேட முடியும்? பக்தி பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு நீங்க பாடு இருங்கோ, தேடிண்டு தெய்வம் வரும். இல்லாடி தெய்வம் நம்மளை கூட்டிட்டு போகும். அக்ரூரை கூட்டிட்டு போன கிருஷ்ணன் விதுரனை தேடிண்டு தான் வந்தான். வாசல்ல நிக்கிறான், விதுரர் பார்க்கிறார் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். நிஜமாவா கிருஷ்ணனா? என் வீட்டு தேடிண்டா, என் வீட்டு வாசல்லையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாய் அவருக்கு தெரியும், தூது வரா எல்லாம் தெரியும். நான் சத்தியமா தன் வீட்டுக்கு வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, துளி கூட நினைக்கவே இல்லை. ஆனா பகவான் பார்த்தா இவ்வளவு பக்தி பண்ற, இவ்வளவு நாமஜபம் பண்றா, இவருக்கு எதான பண்ணணும், நான் அவர் வீட்டுக்கு போறேன்னு வந்துட்டான். பிளசன்ட் சர்ப்ரைஸ். நம்ம சொல்லி என்ன பிளசன்ட் சர்ப்ரைஸ்? திடீர் சொல்லாம கொள்ளாம வந்துட்டாய்? விதுரன் அப்படிதான் கேட்கிறார், சொல்லாம கொள்ளாம வந்துட்டியடா கிருஷ்ணா. பகவான் சொன்னா ஏன் சொல்லிட்டு வரணுமான், என்னோட வீடு உரிமையோட வந்தேன், கையும் ஓடல காலும் ஓடல. பகவான பார்த்து இப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிய நிக்கிறார் விதுரர். பகவான் கேட்கிற, உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? அப்பதான் அவருக்கு சுய பிரஜையே வரும், வா கிருஷ்ணா வா 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 அப்படின்ற. ரொம்ப சாதாரண ஒரு நிலைமையில தான் இருக்கார் மகாமந்திரி. அழகா உட்காரக்கிறது கூட இடம் இல்லையா, ஒரு கிழிஞ்ச பாய் போடுறாரு பகவான் ஜம்னு அப்படி உட்காந்துக்கிறான். இந்த சீரியல்லாம் ரொம்ப சௌகரியமா இருக்கிற மாதிரி காட்டுற, ஆனா அந்த மாதிரி இல்ல. அது மகாமந்திரியா இருக்கும்போது மட்டும்தான் தலையில அந்த மந்திரிக்குரிய டிரெஸ்ஸோட ஜம்னு இருக்கார் அப்படின்னு இருக்கு. மத்தபடி விதுரர் ரொம்ப சிம்பிளா ஒரு லைஃப் லீட் பண்ணார் அப்படின்ற மாதிரிதான் மகாபாரதத்துல இருக்கு. அந்த மந்திரி வரும்போது அந்த ராஜ்யத்தினுடைய மரியாதை, அவரோட பர்சனல் லைஃப் வேற. பகவான் வந்துட்டானா, வந்துட்டு சொல்றான், பசிக்கிறது ஏதானும் குடு அப்படின்றான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பீஷ்மர் கூப்பிடுறார், கர்ணன் வரைக்கும் கூப்பிடுறான், வா கிருஷ்ணா சாப்பிடலாம் அப்படின்னு. துரியோதனன் சொல்றான், நிறைய ஐட்டம் பண்ணி வச்சிருக்கேன், உனக்குதான் வெண்ணையை பிடிக்குமே, திருடி திருடி சாப்பிடுவே, பானை பானையா வச்சிருக்கேன்னு. பகவான் சிரிச்சா, என்ன வேணா சொல்லு துரியோதனா, கோபிகைகள் கிட்ட திருடி சாப்பிட்ட வெண்ணெய் ருச்சி உன்கிட்ட வராது. ஏன்னா அன்பு இல்லையே, என் மேல மதிப்பும் இல்லையே, எனக்காக ஆசையும் இல்லையே. ஆசையோட ஒருத்தர் கொடுக்கறான்னா அந்த வஸ்துக்கு நிஜமாவே அதுக்கு ஒரு விலை உண்டு. அன்போட பண்றேன்னா நீங்க தட்டவே முடியாது. அந்த அன்புக்கு முன்னாடி நம்ம எல்லாமே தோத்து பண்ணிட்டு இருக்கோம். லோகமே அன்புக்கு தானே வசப்படுறது. எவ்வளவு வேணா ஹைடெக் வளரட்டமே, எவ்வளவு நேரம் தான் கம்ப்யூட்டர் மொபைல் இப்ப எல்லாம் சொல்றோம், ஒன்னும் இது இல்லைன்னு. நான் பேஸ்புக்லயும் அன்புதானே தேடுறேன், வாட்ஸ்அப்லயும் அன்புதானே தேடிட்டு இருக்கேன். இவ்வளவு ஹைடெக் போனாலும் கடைசியில் அன்பு 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 வெறும் வாட்ஸ்அப்ல தனியாவா பேசிட்டு இருக்க முடியும், அதுக்கும் ஒரு பத்து பேர் வேண்டி இருக்கணும் எல்லாத்துக்கும். அப்ப அன்புன்றது லோகத்துல ஆதி காலத்தில இருந்தே எல்லாரும் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோ போயிட்டே இருக்கு. ஜம்மு ஆச்சரியம், பகவான் வந்துட்டு சொல்றான், பசிக்கிற ஏதானும் குடு அப்படின்னு. புத்திரர் சொல்றார், கிருஷ்ணா கூழ்தாண்டா இருக்கு, கூழா வா குடு குடு, ரொம்ப நாள் ஆயாச்சு. பிருந்தாவனத்துல மாடு மேய்க்கும் போது குடிச்சது, அது கூட யசோதை கொடுத்தது இல்லை, சில பசங்க கூழ் எடுத்துன்னு வரும். இத பையன் பண்ணும், அவன் அம்மா கொடுத்த எல்லாத்தையும் அந்த குழந்தைய கொடுத்து கூழை கொண்டாடான்னு வாங்கி குடிப்பான். அப்படிப்பட்டவன் நமக்கு ஏதாவது நிறைய கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அது இல்லாம புதுசா ஒரு வஸ்து கிடைச்சா அதான் பெருசா தெரியும். பெரிய விஷயங்கள் பாருங்க, நமக்கு எப்பயுமே கிடைச்சிருக்க வஸ்து மேல ஒரு பெரிய பிடிமானம் இருக்கு, புதுசாக கிடைச்சா வா அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் சொன்னான், கூழா குடு 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 குடு, சந்தோஷமா கொடுக்கறான். புத்தர கையில ஆத்துல எக்ஸ்ட்ரா டம்ளர் கூட இல்லையா புதுசா. அவர் சொல்ல, டம்ளர் இல்லடா கிருஷ்ணா, டம்ளர்லாம் வேண்டாம், நீ கையில விடு, இந்த கூழ் அப்படிதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா கையில வாங்கி பகவான் அந்த கூழை குடிக்கிறான். குடிக்கும்பொழுது கை விரல் இடுக்கு வழியா கூழ் வழியறது, அந்த வழியிற கூழ இன்னும் ரெண்டு கையை எடுத்துட்டு அதுல ஏந்தி குடிக்கிறான். நாலு கையால கூழ் சாப்பிட்ட ஒரே ஆள் கிருஷ்ணன் மட்டும்தான், லோகத்தை வேற யாரும் கிடையாது. இந்த ரெண்டு கையால சாப்பிட்டுட்டு இதுலேந்து எக்ஸ்ட்ரா வழியறது, இன்னும் ரெண்டு கையால பிடிச்சு அதையும் எடுத்து சாப்பிடுறான். புத்திரர் கண்கள்ல ஆனந்த பாஷம், எத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு பிரத்யக்ஷத்துல வந்துட்டான். இப்ப நீங்க நிவேதனம் பண்ணாலும் சிரத்தையோட பண்ணிட்டே வாங்கும், டெய்லியே பல சந்தர்ப்பம் நமக்கு தெரியாது சாப்பிடறோம் இல்லையா, நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், ருட்டீன் ஆயிடுச்சு. ஆவி உமக்கு இப்படி கடகடகடகன்னு நீங்க மானசிகமா பண்ணுங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெய்வம் பிரத்யக்ஷமா வந்து சீகரிக்கும், சந்தேகமே வேண்டாம். நீங்க பகவான குறிச்சு பண்ணக்கூடிய எந்த காரியம் வீணாகும் அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கான், நீங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான், நீங்க சொல்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டு இருக்கான், உங்களுடைய மனச உள்ளுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கான். சோ நீங்க சுவாமி கிட்ட பண்ண எதுவுமே வீணா போகல, வீணா போகாது. இத்தனை நாள் கோவில் போனேன், இவ்வளவு ஸ்லோகம் சொன்னேன், இன்னும் நடக்கல, ஏதோ நடந்துருக்கு. நீங்க நினைச்சது நடக்கிற மாதிரி வேற ஏதோ விதமா நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்தா சத்தியமா ஏதோ ஒரு விதத்துல அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு நேரடியா அதை புரிஞ்சுக்க முடியறது இல்லை, ஆனா நிச்சயமா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது. துளி கூட உங்களுக்கு சம்சயமே வேண்டாம். அவ்வளவு நாள் கோவில் போனது பிரயோஜனம் இல்லையோ, நாமஜபம் பண்ணது பிரயோஜனம் இல்லையோ, வியாதி சரியாகலையே. நிறைய சொல்லுவோம், வியாதி வந்துடுதோ, இத சொன்னா சரியா போயிடும்னா நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு. வியாதியோட இனி வாழறமே அதுவே இம்ப்ரூவ்மெண்ட் தான், இல்லாட்டி எப்பயோ போயிருக்க வேண்டியது. இல்ல அந்த வியாதி இன்னும் மோசமாகாம ஒரு மெயின்டைன் பண்ற லெவல்ல இருக்கு பாருங்க, இதுவே இம்ப்ரூவ்மெண்ட் தான். நிறைய இருக்கு நமக்கு நேரடியா புரிஞ்சுக்க முடியறது இல்ல, ஆனால் நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. புத்திர கண்கள்ல ஆனந்த பாஷம், மானசீகமா கிருஷ்ணா கிருஷ்ணான் கொடுத்துட்டு இருந்தா அந்த பகவான் இன்னைக்கு பிரத்யக்ஷமா அவர் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இவர் பானையிலேந்து கூழ விட தன் கையில ஏந்தி சுவாமி குடிக்கிறார், மீதி விளர கூழ இந்த விரல் இடுக்கு வழியா விளர கூழ இன்னும் ரெண்டு கைகளால வாங்கி பகவான் குடிக்கிறார். கஞ்சின்னு சொல்றா, இப்படி வேணா வச்சுக்கோங்க, நான் பேரு கஞ்சின்னு வச்சுக்கோங்க, கூழ்னு வச்சுக்கோங்க, ஓட்ஸ் இப்படி வேணா வச்சுக்கோங்க, நீங்க எது வேணா சாப்பிடுவாங்க, சுவாமியோட சிருஷ்டி தானே, அவ்வளவுதான். மாடர்ன் மாடர்ன் வித்துறவர் மாடர்ன் கிருஷ்ணன் ஓட்ஸ் செஞ்சு கொடுத்தாரு வச்சுக்கோங்க, அப்படிதான் சொல்றான், ஓட்ஸ் சாப்பிட்டா நல்லது, செவன் டேஸ் சேலஞ்ச் அப்படி வச்சுக்கோங்க எதோ ஒண்ணு. ஆனா ஒண்ணு சுவாமி கிட்ட பண்ற விஷயம் எதுவுமே வீண் போகாது. நீங்க பண்ண எதுவுமே வீண் போகல, நீங்க பண்ண நாமஜபம் வீண் போகல, நீங்க பண்ண பிரதட்சணம் வீண் போகல, நீங்க பண்ண பிரார்த்தனை வீண் போகல, நீங்க இருந்த உபவாசம் வீண் போகல, நீங்க கோயில போட்ட 10 ரூபாய் வீண் போகல, நீங்க ஏத்தின கற்பூரம் வீண் போகல, நீங்க சாத்தின ஒரு பூ வீண் போகல, நீங்க கொடுத்த வாழைப்பழம் வீண் போகல, எல்லாமே பகவான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அத்தனையும் 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 ஞாபகம் வச்சிருக்கான். அதுக்கு ஏதானும் கொடுத்தே தீருவானது அவனுடைய சங்கல்பம். நமக்கு புரிஞ்சுக்கதான் தெரியலையே ஒழிய, புரிஞ்சுட்டான்னா தாங்க முடியாது, தாங்க முடியாது. கொட்டி கடந்து இருக்கு பகவானுடைய அனுகிரகம். ருத்ர நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறார், பகவான் சாப்பிடுறா ருத்ரா ஜோர் அப்படின்னா பகவானுடைய பாதம் எல்லாம் பிடிச்சு விட்டு அவனுக்கு விசிறி எல்லாம் வீசி விட்டா, ருத்ர பத்னி எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா வாரத்துல வந்து பகவான் இருந்துட்டான். இவ்வளவு நாள் நாமஜபம் பண்ணதுக்கு, இத்தனை நாள் திருதராசன் கீழே வேலை பண்ணதுக்கு என்னடா போனஸ் தான் இதுதான், இத்தனை நாள் திருதராசன் கீழே வேலை பண்ணி சுகத்தை கண்டேன் அப்படின்னா கிருஷ்ணன் இவர் வீட்டுல வந்து தங்கி இவர் கொடுத்த கூழ குடிச்சு அவரோட இருந்தான், இது போதுமே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வந்துட்டான், புத்திரனால பெரிய பிரயோஜனம் கிடைக்க, ஆனால் புத்திரனுக்காக பண்ண கர்மாக்களை கிருஷ்ணன் நினைச்சுட்டு பண்ணதுனால இவ்வளவும் பிரயோஜனம். ஐயோ இவ்வளவு நாள் கிருஷ்ணன் நினைச்சுட்டு பண்ணலையா, பரவாயில்ல, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து இப்ப சொன்னா கூட அப்படியே கிருஷ்ணன் கன்வெர்ட் ஆகும். அது கிருஷ்ணன் ரொம்ப சமத்து, காயேன வாசா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா சக்கரத்தே சுவாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி. இவ்வளவு நாள் பண்ணலையே அப்படின்னா கூட இப்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னா பகவான் கொண்டா என்னோடதுன்னு வாங்கிட்டுவான். அந்த எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல பகவான் அப்படியே தன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவான். அழகா இன்டர்நெட்ல மணி டிரான்ஸ்பர் டக்கு டக்கு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொன்னா அப்படியே கன்வெர்ட் ஆயிடுறான். அசாமியில் நாராயணான்னு கத்தினோட பாவம் எல்லாம் கன்வெர்ட் ஆகி புண்ணியம் ஆயிடுச்சு, புண்ணியமாகி பகவானே பிரத்யக்ஷமா வந்து அழகா வைகுண்டத்துக்கு ஐஷன் போறான். அதனால டக்குனு கன்வெர்ட் ஆயிடும், உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான். நம்ம பழசெல்லாம் கொடுக்கணும்ல, இந்த பிக் பஸார் எல்லாம் போனா திஞ்சு போன செருப்பு மீந்து போன பேப்பர் எந்த எந்த குப்பையை வேணா கொடுங்க வாங்கிக்கலாம், அவனே வாங்கிட்டு ஒரு கூப்பன் தர முடியும், சுவாமியால கொடுக்க முடியாதா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சுவாமி தான் உண்டாக்கினார், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து இப்ப கொடுத்தாள்னா கூட இவ்வளவு நாள் பண்ண அத்தனையும் கன்வெர்ட் ஆகி பகவானிடத்துல போய் சேர்ந்தது. புத்தருக்கு எல்லாம் நடக்கிறது, ருத்ரர் கேட்கிறார் கிருஷ்ணா என்ன ஆச்சுன்னா, யுத்தம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா அப்படின்னா பகவான் ஆசீர்வாதம்ட்டு கிளம்பிட்டான். ருத்ரருக்கு மனசுல ஒரு துக்கம் இருந்து, யுத்தத்தெல்லாம் பங்கெடுத்துக்கணுமா, இதை விட்டு வெள்ளையும் போக முடியாதுன்னா மகாமந்திரி சப்போஸ் டு வேற வழியே கிடையாது, அவர் சண்டை போட்டே ஆகணும், மந்திரி எப்படி போக முடியும்? சரடா கிருஷ்ணா எனக்கு தெரியல இந்த யுத்தத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி விட்டுடா. கரெக்டா ஒரு நாள் துரியோதனன் வாயில வந்தபடி திட்டான், வாயில வந்தபடி எல்லாம் சபையில எல்லாரும் முன்னாடியும் திட்டான். இதுவே விதுரருக்கு ஒரு ரீசன் கிடைச்சு கொடுத்து அழகா வில்லையும் அம்பையும் ஓரத்தை கிளம்பி போயிட்டே இருந்த, யாரும் அவர் நிறுத்த முடியல. பீஷ்மரோ திருத்தராஷ்டரோ விதுரா நீ போகப்படாது யுத்தம் வருதுன்னு சொல்லல. விதுரன் சொன்ன இனிமேல் நாங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் புத்திசாதுரியம் வந்து கொடுத்தும், அதனால அவாவா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அழகா அந்த சபை ஓரத்திலேயே தன்னுடைய வில்லையும் அம்பையும் வச்சா தைரியமா இறங்கிட்ட. கண்கள்ல கண்ணீரோட எல்லாரும் நினைச்சிருந்தா துரியோதனன் திட்டினாலும் கிருஷ்ண கிருப்பையை நினைச்ச எழுத நம்ம யுத்தத்துல பங்கெடுத்துக்க வேண்டாம் நினைச்சோம், என்ன மாஸ்டர் பிளான் பண்ணிட்டான் பகவான். ரொம்ப அழகு. நம்ம ஒரு விஷயம் இதுலயும் தப்பிக்கணும் நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், நீங்க நாமஜபம் பண்ணலன்னா அழகா ஈஸியா சிம்பிளா பகவான் எடுத்து அப்படி விட்டுருவோம். இந்த குழந்தை ஆய் மூச்சாலாம் போயிடுச்சுன்னா கை குழந்தைய அம்மாவே கிளீன் பண்ணி அதை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டு சமத்து அப்படின்னு ஒரு பக்கம் விடுவா, அப்பதான் ட்ரெஸ் போட்டுருப்பா, அப்பதான் சூச்சு போகும், இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தியா அப்படின்வா. அப்புறம் கொஞ்சவா, அப்புறம் அவளே துணைய வச்சு துடைப்பா, அவளே புது ட்ரெஸ் போடுவா, அவளே திரும்பி வச்சு அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போடுவா. அப்ப எப்படி அந்த குழந்தைக்கு சமம் இல்லாமல் அதனுடைய அசிங்கங்கள் எல்லாம் துடைக்கப்படுறதோ அந்த மாதிரி கிருஷ்ணா எனக்கு இது ஒன்னும் புரியலப்பா என்னை காப்பாத்து அப்படின்னா அப்படி தூக்கி அப்படி வச்சிருவோம். நீங்க ரொம்ப சமப்பட்டு மாஸ்டர் பிளான் பண்ணி இதாகிருந்து எப்படிதான் தப்பிக்க போறனோ இதுல நீங்க ஏதான மாஸ்டர் பிளான் பண்ணலன்னா பிரச்சனை தான். பல விஷயம் பாருங்க, நீங்க பிளான் பண்ணி தான் மாட்டின் இருக்கு, நீங்க பிளான் பண்ணாதவருக்கு ரொம்ப சௌகரியமா போயிருக்கு. நீங்க என்னெல்லாம் எப்பெல்லாம் ரொம்ப ஜோர அதி விசேஷமா பிளான் பண்ணேன்னு நினைச்சாலோ வசமா மாட்டின் இருக்கு. எனக்கு தெரியல கிருஷ்ணா வழி காட்டுறது ரொம்ப சிம்பிளா பிளான்ல பகவான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுடுறான், ரொம்ப சிம்பிளா அழகா மாத்தி விட்டுடுறான். ஜோரா ருத்ரர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் அழகா வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா, என்னடா ருத்ரா உங்களை எப்படி பண்ணிட்டாளே என்ன பண்ண போறாள், ரொம்ப நாளா ஒரு லீவு கிடைச்சா க்ஷேத்ராடம் போகலான்னு ஆசைப்பட்டேன், லீவே கிடைக்கல, இப்போ ஒரு லீவு கிடைச்சிருக்கு, ஜோரா பாரத தேசம் முழுக்க க்ஷேத்ராடனம் போறேன்னு கிளம்பிக்க ஜம்முன்னு சேர்த்து வச்சுட்டு க்ஷேத்ராடனம் ஊர் ஊரா கோவில் கோவிலா போய் ஒவ்வொரு கோவிலையும் பல இடங்கள்ல இருந்தா நிறைய ஸ்தலங்கள் அவர் போனாருன்னு பாகவதத்திலேயே காண கிடைக்கல். நிறைய ஊர் சுத்துறார், நிறைய ஊர் சுத்துறார், சுத்தி சுத்தி அப்படி சுத்தின்னு இருக்கார், ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா பாரத தேசம் முழுக்க சுத்துறார், அத்தனை திவ்ய க்ஷேத்திரங்கள் போனார் அப்படின்னு காண கிடைக்கல். இப்ப பாருங்க இந்த யுத்தத்துல பத்தி அவர் கவலையே படல, பகவான் அவர் உள்ளுக்குள்ள எடுத்து விட்டுட்டான், நீ பாட்டுக்கு ஜாலியா சௌக்கியமா கிளம்புட்டான். அழகா அவர் பாடு கிளம்பிட்டார், ஒரு பிளான் இவர் பண்ணவே இல்லை. இவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணார், நாமஜபத்துக்கும் அந்த தியானத்துக்கும் பகவான் அவர் வீட்டுக்கு வந்தான், சாப்பிட்டான், அவரோட தங்கினான், அதே தங்கினவனே அழகா அவரை யுத்தத்திலேருந்து மீட்டு கொடுத்துட்டான். நீங்க விரும்ப நாமஜபம் பண்ணுங்கோ, உங்க கடமைகளை பண்ணுங்கோ, உங்களை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணுமோ அவனுக்கு தெரியும். மர்க்கட நியாயம் மார்ஜார நியாயம் சொல்லுவா, பூனைக்குட்டி நியாயம். இந்த பூனைக்குட்டி எதை பத்தியுமே பிளான் பண்ணாது, எல்லாம் தாய் பூனை தான் பிளான் பண்ணும் எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும். அந்த மாதிரி பகவானுக்கு தெரியும், அவனே ஒரு அம்மாவோட கர்ப்பத்துல 10 மாசம் வச்சான், அவனே கர்ப்பத்தை விட்டு நம்மளை வெளில வர வச்சான், அவனே ஒவ்வொரு இடத்துல நம்மளை மாத்தி வச்சான். குழந்தை பிறந்தவன ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் இருக்கணும் குழந்தையா டிசைட் பண்ணிட்டு டெலிவரி ஆயிடுச்சு, சரி அம்மாவும் குழந்தையும் 2 நாள் இருக்கலாம் 3 நாள் இருக்கலாம், அவதான் டிசைட் பண்ற. சில இதெல்லாம் அந்த குறப்பிரசவத்துல குழந்தை பிறந்துடும், உன்னை இன்குபேட்டர்ல கொண்டு வைப்பா, குழந்தையா கேட்டுது நாங்க வீங்குவோம், டாக்டர்ஸா பார்த்தா அழகா வச்சா இப்ப நன்னா ஆயிடுச்சு ஹெல்த்தி ஆயிடுச்சு ஆதிகேஷன் போலாம், அழகா 4 மாசம் ஆத்துல இருக்கணும், 6 மாசம் ஆயிடுச்சு அன்னப்பிராசனம் பண்ணணும், குழந்தை கேட்டுதா எனக்கு 6 மாசம் ஆயிடுது எனக்கு சோறு உண்ணணும் அப்படின்னு சொல்றதா, நம்மளா 6 மாசம் ஆயிடுச்சு எல்லாம் பண்றோம், நம்மளா பார்த்து 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 எல்லாம் பண்றோம் இல்லையா. அப்ப நம்ம இவ்வளவு பண்றோம்னா சுவாமியும் அது போல நமக்கு பண்ணிட்டு இருக்கா, சுவாமி அதே மாதிரி அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் ப்ரீ பிளான்டா ஜோரா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கடைசி யாத்திரைக்கான விஷயங்கள் வரைக்கும் ரெடியா இருக்கு, அதுக்கே ரெடியா இருக்கணும், இப்ப கவலையே பட வேண்டாம், தானா நடக்கும். ட்ரெயின் நீங்க உட்காந்து கண்டுபிடிச்சல, நீங்க யாரும் R&D ரிசர்ச் பண்ணல, எல்லாரும் கடைக்கு போற மொபைல் வாங்குறேன், இந்த மொபைல் மேனுபேக்சரிங் பத்தி யாருக்காவது தெரியுமா, அதுக்குள்ள சிம் எப்படி வேலை பண்ண யாருக்காவது தெரியுமா, அதெல்லாம் கவலையே கிடையாது. நம்ம ஆன் பண்ணா நம்பர் அடிச்சா எடுக்கணும் பேசணும் இவ்வளவுதான் நமக்கு வேணும் இவ்வளவுதானே. அதை பத்தி யாரும் ஆர் அண்டி பண்ணி பெருசா யோசனை பண்ணி மண்டையை உடச்சுண்டு ராப்பகலா உடச்சோமா ஒன்னும் கிடையாது. அவ நமக்காக ஒரு மொபைல் போன் ஒரு நம்பர் வரைக்கும் ரெடியா இருக்கணும். நம்ம யாரும் நம்பரை யோசிக்கவே நம்மளுக்காக ஒரு நம்பர் காத்துருக்கு, நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு. அதுக்காக அந்த நம்பர் இதான் என் நம்பர், இதான் என் நம்பர், இதான் என் நம்பர். அப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் வரைக்கும் ரெடியா வச்சிருக்கான் சுவாமி, நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன். உங்களுக்கு ஒரு மொபைல் போன், உங்களுக்கு ஒரு நம்பர், எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ சிம்பிளா இருக்கும் லைஃப், கவலையே பட வேண்டாம், ஜாலியா ரிலாக்ஸ்டா இருக்கும். புத்திரர் அத்தனை அழகா ஜோரா கஷேத்திராடனம் எல்லாம் போறார், குருஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்படி கேள்விப்படுறாரு, யுத்தம் நடக்கிறது சரி நடக்கட்டும், யுத்தம் முடிஞ்சு விடுத்து சரி முடிஞ்சு விடுத்து, யார் ஜெயிச்சா பாண்டவர் ஜெயிச்சா சரி ஜெயிச்சுட்டா. அவ்வளவு இவ்வளவு ஆச்சை. ஒரு சுத்தி நிற்கும்போதுதான் உத்தவரை பாக்குறார், உத்தவரை பாக்குற பகவான் அது வரைக்கும் ரெடி பண்ணி போயிருக்கான் பாருங்க. உத்தவர் வழியா தன் விஷயத்தை சொல்றதுக்கு இவருக்கு இவர்த்தையில சுத்தி நிற்காரோன்னு நான் கிருஷ்ணன் இவரை மறக்கல பாருங்க. உத்தவரை காக்க வச்சு உத்தவரை அழகா பார்த்துட்டார், யமுனா தீரத்துல உத்தவரை பார்த்தா அப்படின்னு இருக்கு. உத்தவரை பார்க்கிறார், உத்தவரோட பேசுறார், கிருஷ்ண விஷயம் என்னாச்சு, பகவான் அவதாரம் முடிஞ்சு போனா எல்லாம் சொல்ற. அப்ப புத்திரர் கேட்கிறார், ஓ பகவான் அவதாரம் முடிஞ்சு போயிட்டானா, நீங்க பக்கத்துல இருந்தேடா, உங்களுக்கு கீதை சொன்னாரா, பாக்யவான் அப்படின்னு. உத்தவர் சிரிச்சார், கீதையை மட்டும்தான் எனக்கு சொன்னா, மனசு முழுக்க உங்ககிட்ட தான் வருது. அவனுக்கு போகும்போது கூட விதுரனை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க முடியலன்னு சொல்லிட்டே போனான். உலகமே யவன நினைச்சுண்டு போனா மோட்சம் கிடைக்குமோ, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜஜத்யந்தே கலைவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித்தகன் கீதையில சொல்றான். மரண காலத்துல யார் எதை நினைக்கிறாளோ அதை அடைகிறார்கள் அப்படின்னு. அப்ப பகவான் நினைச்சா பகவான் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பீஷ்மர்லாம் அப்படிதானே பகவான் நினைச்சுண்டு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு தானே போனான். ஆனா அப்பேற்பட்டவன் புத்திரனை நினைச்சுட்டு போனான். வசுதேவரை நினைக்கல, தேவகியை நினைக்கல, கோபிகைகளை நினைக்கல, திரௌபதியை நினைக்கல, அர்ஜுனனை நினைக்கல, நந்தகோபுரி யசோதையை நினைக்கல, ராதிகா ராணியை நினைக்கல, ருக்மிணி பிராட்டியை நினைக்கல. எவ்வளவு பேர் இருக்க பெரிய லிஸ்ட் கிருஷ்ண பக்தா. பக்கத்தே உத்தவனை கூட நினைக்கல, புத்திரனை நினைச்சுட்டே பகவான் கிளம்புறார். புத்திரன் நினைச்சு நினைச்சு கதர்ற, சுவாமி என்ன நினைச்சாரா, என்ன நினைச்சாரா, ஏன்டா அவ்வளவு நினைச்சிருக்காரு இல்லையா, எத்தனை நினைச்சிருக்க. நம்மளே யாராவது புறைய இருக்கணும், அவன் நினைக்கிறான்றோம், நமக்கு வேண்டப்படாதான்னு சொல்லுவோம், வேண்டப்படாத வேற அவன் நினைக்கிறான்னு சொல்றோம், சத்தியமா கிடையாது. அப்ப அந்த மாதிரி புத்தரோட சுவாமி நினைக்கிறார, சுவாமி நம்மள நினைக்கணும், நினைச்சுட்டுதான் இருக்கார். புத்தரோட கதற, சுவாமி என்ன நினைச்சாரா, என்ன நினைச்சாரா, என்ன நினைச்சாரா. யுத்தத்தை கூட பகவான் புத்தர் நினைக்கணும், நல்ல வேலை புத்தர் யுத்தத்தை வரலப்பா அப்படின்னு. ஏன்னா பீஷ்மர் மேல அம்பு போடுறது கூட பகவானுக்கு ரீசன் இருந்தது, அவரோட பூர்வஜன்ம விஷயங்கள், சாபம், சிக்கண்டி, நிறைய காரணங்கள் இருக்கு. புத்திரன் என்ன காரணம் கூட எங்க தள்ளுறதுன்னு தெரியல, அதான் யுத்தத்தை விட்டே வெளில தள்ளிட்டார். நீ யுத்தத்துக்குள்ள வரவே வராதனாப்பா, வந்தா இவர் துரியோதனுக்காக யுத்தம் பண்ணணும், துரியோதனுக்காக யுத்தம் பண்ணா வதம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உண்டு துரோணாச்சாரியர்ல இருந்து கிருபாச்சாரியர் அத்தனை பேருக்கும் முடிவு வச்சிருக்கணும். புத்திரனை விட்டு பகவான் தள்ளி அந்த பக்கம் வச்சிருக்கான், நீ வேண்டவே வேண்டாம்ப்பா சௌக்கியமா, இப்ப என்ன அழகா பிளான் பண்றான் பாருங்க பகவான், எத்தனை சௌக்கியமா. புத்தர் அந்த யுத்தத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தார், ஆனா பகவான் யுத்தத்துல இருந்து அவர் அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டான். அதாவது சாக்கடையெல்லாம் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர் இந்த குழந்தைய தூக்கி அப்படி விடுவா, நடந்து குழந்தைய சாக்கடை வந்து ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி அப்படி தாண்ட வைப்பா, குழந்தை குஷியா இருக்கும், ஐயா தாண்டிட்டோமே, அது தாண்டவே இல்லை. அப்பா அம்மா ரெண்டு பேர் கையை பிடிச்சி தாண்டறாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாத்துலயுமே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், இல்ல பகவான் நம்மளை அப்படி தாண்ட வச்சுட்டான். நீங்க வெறும நாம ஜபம் பக்தி உங்க கடமையை மட்டும் பண்ணிடுவாங்க. யோக க்ஷேமம் வகாம்யம், அவன் நடத்துவான், அவன் நடத்தின்னு இருக்கான். பக்ருக்கு நடத்தினான்னா நமக்கு நடத்த மாட்டான், புத்திரருக்கு நடத்தினான்னா நமக்கு நடத்த மாட்டான், நிச்சயமா நடத்துவான். இவெல்லாம் பாருங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை, இங்கேயும் தனியாலாம் போகவே இல்லை, சன்னியாசம் வாங்கிக்கல, ஒரு இடத்துல ஒரு 50 வருஷம் தபஸ் பண்ணா, 1000 வருஷம் தவம் பண்ணா, ஒண்ணுமே இல்லை. அவா பாடு ரொம்ப சிம்பிள், ஆபீஸ் போகிறது, குடும்பம் உண்டு, அவ வாழ்க்கை உண்டு, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. அவளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, வீட்டுல பிரச்சனை வருது, ஆபீஸ்ல பிரச்சனை வருது, ரொம்ப நம்மள மாதிரி ருட்டீன் லைஃப் வச்சுக்கோங்களேன். மனசு கிருஷ்ணன் கிட்ட, வாயில நாமஜம், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, அப்ப தானா வாழ்க்கை நடக்கும். இவ்வளவுதான் குந்தி. அவளுக்கும் பாருங்க எவ்வளவோ நிறைய நடந்துட்டே இருக்கு, ஆனா எல்லாத்துலயும் கிருஷ்ணன் கூட இருந்து அவளுக்கு வேண்டிய எல்லாம் நடத்தி கொடுத்துட்டான். அவ பார்த்தா என் குழந்தைகளுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வாங்கி கொடுக்கணுமே நினைச்சுட்டா. அவளால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் யோசனை பண்ணி பாருங்க. அவளுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியவா, எல்லாரும் இவளுக்கு விரோதியா இருக்கு, ரகசியமான விரோதி, நேரடியான விரோதியா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது தெரியுமா. விருதுராஷ்டிரம் காந்தாரியும் குந்தி நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கா, கஷ்டம் கொடுக்கறதே வாதம், மாஸ்டர் பிளான் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அதை விட மாஸ்டர் பிளான் பண்ணி கிருஷ்ணன் காப்பாத்தின்றே இருக்கா. அழகா குந்தி கிளம்புறதுக்கு முன்னாடி ஜோரா தன் பிள்ளைகள் ராஜ்ய பரிபாலனம் பண்றத கண்ணால பாத்துட்டாளு, கிருஷ்ணன் ரத சாரதியம் பண்றத பாத்துட்டாளு, அர்ஜுன் பகவத்கீதையை கேட்டதை பாத்துட்டாளு, திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணதை பார்த்துட்டாளு, தன்னோட தன் குடும்பத்தோட கண்ணன் இருக்கான்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்தவள் குந்தி. குந்தி ஒரே ஒரு அனுபவம் இல்லைதான், அதனாலதான் கண்ணன் கிளம்பும் போது நிறைய கஷ்டத்தை கொடுறான்னு கேட்கிறான். விபத சந்துனக சஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரோ பவத தர்ஷனம் யஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். நிறைய கஷ்டத்தை கொடுறா கண்ணா, அப்ப நான் உன்னையே அனுபவிச்சுட்டு இருப்பேன் அப்படின்றான். அந்த தைரியம் நமக்கு இல்லை, ஆனாலும் அவ பாடு எல்லாம் அனுபவிச்சுட்டா இல்லையா. சோ நீங்க விரும்ப நாமர்ஜனம் பக்தி உங்களுடைய என்ன உண்டோ, பால் காய்ச்சறது, வேலைக்காரி வந்தா டெய்லி சீக்கிரம் வா ஒழுங்காவான்னு சொல்றது, அவ அப்படிதான் வரப்புற, நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்க போறோம். இதே தான் ருட்டீன் போயிட்டு இருக்க போறது, அதே பாம்பே, அதே கூட்டம், அதே வருஷ வருஷம் விளையேற போறது, அதே கரண்ட் போகும் வரும், மழை பெஞ்சா ஒரு நாள் ட்ரெயின் கட் ஆகும், வடா பாகும், ஏதாவது ஒரு நாள் ஜுரம் வரும், டெங்கு வரும், இவ்வளவுதான் இது ருட்டீன். சிக்கன் குனியா வரும், அதுக்கப்புறம் இது வசதி அது வசதி, மொபைல் ரேஞ்ச் இல்லாம போகும், மொபைல் ரிப்பேர் ஆகும், கேஸ் திடீர்னு தீர்ந்து போகும், திடீர்னு யாராவது இருக்கவா சொந்தக்காரா வருவா, இதே தான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இத்தனை வருஷம் இதை மட்டும் தான் பாத்துக்கும், இதே ருட்டீன் விஷயத்தையும் அவ்வளவு டென்ஷன் ஆகணும். யோசனை பண்ணி பாருங்க, பாழா போன கேஸ் இப்ப போய் தீர்ந்து போயிட்டு, அது எப்படி எத்தனை தூரம் தீர்ந்து போயிருக்கு, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். கேஸ் தீர்ந்து போயிடுது, அப்பாடா வேலை மிச்சம், சாம்பார் வைக்க வேண்டாம், நீங்க மோர் தான் விட்டு போயிட்டு அவ்வளவுதானே, மிச்சி அரைக்க போன கரண்ட் போய் தொலைஞ்சு விடுது, பகவான் கூட்டு வேண்டாம் விட்டுடுன்னுட்டான், வேலை குறைஞ்சது நிம்மதியா எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறம் அரை ஃப்ரிட்ஜ் நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கேன், இந்த காலம் மாதிரி ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் லைஃப், இதே ருட்டீனுக்கு எத்தனை வருஷம் டென்ஷன் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க. ஐயோ பாம்பேல மழை தாங்கலை, இந்த வாட்டி மழை இல்லை, வருஷ வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம், வெயில் பயங்கரமா இருக்கு, வருஷ வருஷம் வெயில் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு, மழை குறைஞ்சிட்டு இருக்குது நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கும். இதே தான், அவா சரியில்லை, இவா சரியில்லை, கரண்ட்டு போகிறது, இதெல்லாம் ருட்டீன், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி இதுக்கெல்லாம் மனசை வருத்தப்பட வச்சு, அப்புறம் வாழ்க்கையே சுகம் இல்லைன்னா பைத்தியக்காரன். இதெல்லாம் அப்படி போட்டோம், நீங்க பாடி பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, யோக க்ஷேமம் வகாமி, யோகத்தையும் க்ஷேமத்தையும் கண்ணன் நான் பார்த்துக்கிறேன் கேரண்டி கொடுத்துருக்கான். ஸோ இந்த ருட்டீன் எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. கேஸ் போயிடுதா, கேஸ் தீர்ந்து விட்டா ஜாலி, அவ்வளோதான் போச்சு, இதுக்கே பெரிய டென்ஷன் ஆகணும், இப்பதான் கவலையே இல்லை, எல்லாம் நடக்கிறது எல்லாம் இன்ஜெக்ஷன் சவுந்தாச்சு, நிறைய ஆப்ஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் போட்டு டென்ஷன் ஆனால் என்ன, வாழ்க்கை போர்டுச்சிடும், ஜாலியாக விட்டுடுங்க, நீங்க பாடு வாழ்க்கையை விட்டுடுங்க, வாழ்க்கையை விட்டுனா வாழ்க்கை தனியாக போகும், நீங்க பாடு வாழ்ந்துட்டு போகும், அவ்வளோதான். யோகக்ஷேம மகாமியகம்னா நீ பாட்டுக்கு வாழ பழகிக்கோ. ட்ரெயின்ல ஏறியாச்சு, லக்கேஜ் கீழே வச்சாச்சு, உட்காந்தாச்சு, ட்ரெயின் போனாதான் நீங்க போக முடியும், ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறது, ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறது, நீங்க சொன்னா வண்டி போயிட போறதா, நீங்க சொல்றது டிரைவர் கால தான் வேலை போடுறதா, அவனுக்கு போர் அடிச்சு உங்க மேல பழி வாங்கின வண்டி நிறுத்திருக்கான, ஒண்ணும் கிடையாது, சிக்னல் கிடைக்கல நிறுத்திருக்கான், அவ்வளவுதான். பாழா போன சிக்னல் ஒரு ஒரு நிமிஷம் என்ன சாதிச்ச போல, ஒரு நிமிஷத்துல சிக்னல்ல நிக்கிற அறுபது செகண்ட் வந்து கொடுத்து ஜாலியா நில்லுங்க பாருங்க, வேடிக்கை பாருங்க, பகவானே ஒரு ஃபோர்ஸ் ரெஸ்ட் கொடுத்து ஜாலியா எல்லாம் பாருன்ற பார்க்க வேண்டியதுதானே, அறுபது செகண்ட் அறுபது நாமஜபம் பண்ணாங்க, விட்டுடுங்க, ரொம்ப ரிலாக்ஸா விட்டுடுங்க. வாழறது ஒண்ணுதான் லட்சியம், இந்த வாழ்க்கையை பகவான் நடத்துறான், அதாக என்னென்ன ருட்டீன் உண்டு பகவான் சொல்லி கொடுக்குறான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று இதேமே ஸ்ரத்தையோட ஆசை, எதையான ஒண்ணு தலையெழுத்து நினைச்சு பண்ண ஆரம்பிச்சோன்னா நிஜமாவே இதை உங்களை டார்ச்சர் பண்ணும், தலையெழுத்துன்னு எதையுமே நினைக்காது. இது பகவத் சங்கல்பம், பகவத் கிருப, இதுல பகவானுடைய அனுகிரகம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. அது ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதா இருக்கட்டும், வீட்டுடைய வேலையா இருக்கட்டும், ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், பகவானுடைய விஷ்டம் இது பகவானுக்காக பண்றேன், சாயன வாசா அதான் எல்லாம் பகவானுக்காக பண்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் பகவான் நினைச்சிருந்து லைஃப் ரொம்ப அழகா போயிருந்துருக்கு. சிம்பிளா என்ஜாய் பண்ணுங்க, தூங்குறதுல இருந்து பல் தேய்க்கறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாத்திலையும் கிருஷ்ண அனுகிரகம் ஒளிஞ்சிருக்கு. அக்ரூரார் புத்தூரார் குந்தி தேவி நிறைய பேர் சொல்லுவோம், சரி, இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ண பகவான் தான் கலியுகத்துல நாமதேவர், துக்காராம், மீரா, ஆண்டாள். எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். சன் துக்காராம், சத்ரபதி சிவாஜி, அம்பரீஷ சக்கரவர்த்தி, பாகவத பார்த்தா பெரிய ராஜாலேருந்து ஒண்ணுமே இல்லாத ஏழை வரைக்கும் எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்றான் காண கிடைக்கும். நம்ம லைஃபும் நடந்துருக்கு. ஸோ சிம்பிளா ரிலாக்ஸ்டா டென்ஷன் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பகவான் கொடுத்துருக்கான். அது அழகாக வாழுங்கோ, நாம ஜபம் பண்ணுங்கோ, அவன் பார்த்துப்பான், நிம்மதியா இருந்து யோக க்ஷேமம் வகாமியகம் அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ பேங்க்லாம் சொல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு 9% இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி டேட் இப்படிலாம் சொல்றாரு. அதை நம்பர் எல்லாம் ஒன்றும் பேங்க் இருக்க போறதோ நம்ம இருக்க போறோமோ உலகம் இருக்க போறதோ ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, பஞ்சம் வாங்கினா அது ஒரு நம்பிக்கை, பூமியை வாங்கின ஒரு நம்பிக்கை, நிறைய விஷயங்கள் நம்பிக்கிறோம், நம்புறோம் இல்லையா? இதெல்லாம் நம்பும் போதே வாழ்க்கை நடக்கும்னா பகவான் நீங்க நம்புறேன்னு சொல்ல, அப்பப்போ அந்த சைட் குறையும் போது இந்த விஷயங்கள்லாம் நினைச்சுக்கோங்க, நிச்சயமா காப்பாற்றும். ராதே கிருஷ்ணா, யோக க்ஷேமம் வகாமி அகம், இதுதான் ரகசியம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு மற்றெல்லாம் தானா புரியும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna. Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe Krishna, Krishna Radhe, Jai Sadguru Maharaj ki Jai, Samasta Bhagavad ko Govinda Nama Sankirtanam Govinda. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி. देशांतिहि जय श्री इंदु माता की जय जय श्री चंद्रबाधा माता की जय पुंडलीक वाराधा हरि वेटला आदिक